ஒவ்வொரு மனிதனுடைய உள்ளத்திலும் நாளைய வாழ்க்கை பற்றிய ஒரு இயலாமை இருக்கின்றது. ஒரு ஏக்கம், நமக்கு ஒரு நல்ல வாழ்க்கை வேண்டுமே என்ற ஏக்கம் இருக்கின்றது. ஆனால் அதன் அளவில் இயங்கக்கூடிய அந்த ஆற்றல், உள்ளத்தின் ஆற்றல், மனதின் செவ்வையான வழிநடத்துதல் நம்மிடமில்லை. ஒரு வழி வேண்டும் என்று விரும்புகின்றோம். அந்த வழி நமக்காக ஏற்கனவே அமைக்கப்பட்டுவிட்டது என்பதை நாம் அறிய தவறுகின்றோம். என்னென்ன வாழ்க்கை நமக்கு வேண்டுமோ அது நம்முடைய உள்ளத்தில் மறைவான விஷயமாக அறிவிக்கப்பட்டிருக்கின்றது. பூமியில் என்னென்ன விளைவுகின்றதோ அவ்வளவும் வானத்திலிருந்து இறங்கக்கூடிய மழையின் தன்மையை பொறுத்திருக்கின்றது. அதனுடைய செழுமையான விளைச்சலும் அதனுடைய அரைகுறை விளைச்சல்களும், அவை அழிக்கப்படுவதும், இருக்கக்கூடிய விளைச்சல்கள் அழிக்கப்படுவதும், அல்லது எந்த விளைச்சலும் இல்லாமல் கட்டாந்தரையாக ஆக்குவதும், இன்னும் வறட்சியான காற்றின் காரணமாக விளையக்கூடிய பூமியை மலற்று நிலமாக ஆக்குவதும், அனைத்தும் வானங்களிலிருந்து பூமிக்குரிய இயக்கங்களாக இறங்கிக் கொண்டிருக்கின்றன. இந்த பூமி நம்மை தாங்கக்கூடியதாக இருக்கின்றது, நம்மை வாழ வைக்கக்கூடியதாக இருக்கின்றது. இது சத்தியம். இந்த பூமியின் வேலை நம்மை வாழ வைப்பது, நமக்கான வாழ்வாதாரங்கள் அனைத்தையும் நமக்காக அளிப்பது இந்த பூமியின் இறைவனால் அதற்கு அளிக்கப்பட்ட கடமைகளில் உள்ளதாகும். இதனை நாம் நம்முடைய வாழ்க்கைக்கு ஆதாயமாகவும் பாதுகாப்பாகவும் வாழ்க்கையினுடைய வழியாகவும் நாம் அதனை சிந்தித்து உணர்ந்து ஏற்றுக்கொள்ள வேண்டும். பெரிய அளவில் சிந்திப்பதற்கு எதுவும் இல்லை. இந்த பூமியின் வேலை என்ன? ஒவ்வொன்றுக்கும் ஒரு வேலை இருக்கின்றது. இந்த பூமியின் வேலை என்ன? இந்த பூமியின் வேலை மனிதர்களுக்கு உரிய அனைத்தையும், அவனுடைய ஐந்து புலன்களுக்கும், இன்னும் ஐந்து புலன்கள் சங்கமிக்கக்கூடிய அந்த மனதிற்கும் சுகமானதாக, அவ்வளவு தேவைகளையும் நிறைவேற்றக்கூடியதாக இந்த பூமி அமைக்கப்பட்டிருக்கிறது. மீண்டும் இதை நாம் நினைவு கூற வேண்டும். இந்த பூமி எனக்காக, என் கால்களுக்கு கீழே அனைத்து செல்வங்களையும் மனிதனுடைய தேவைக்காக, மனதின் நிறைவுக்காக, கால்களுக்கு அடியில் அவை தங்களுடைய விளைச்சல்களை கொடுக்க வேண்டும். இந்த பூமி நம் கால்களுக்கு கீழே அமைந்திருக்கக்கூடிய, அமைக்கப்பட்டிருக்கக்கூடிய நம்முடைய அடிமை. இந்த பூமியை வணங்கலாமா? எனக்காக இயங்கக்கூடியது இந்த பூமி, அல்லது இந்த பூமிக்காக நான் இயங்குகின்றோமா என்பதை நீங்கள் சிந்திக்க வேண்டும். ஓர் மனிதர்கள் என்ன கூறுகின்றார்கள், உலகம் என்ன கூறுகின்றது, பெரும்பான்மையினர் எதை பின்பற்றி கொண்டிருக்கின்றார்கள், இது நம்முடைய வாழ்க்கை கிடையாது. சொந்தமாக சிந்தித்து உணரக்கூடியவர்களுக்கு வாழ்க்கை பிரத்யேகமாக அமைக்கப்பட்டிருக்கின்றது. அந்த பிரத்யேகமான வாழ்க்கை ஒவ்வொருவருக்கும் அமைய வேண்டும். இந்த வகுப்பில் நாம் அறியக்கூடியது, ஒவ்வொருவரும் தனித்தனியே முறையை சிந்தித்து உணரக்கூடியதை தவிர, நான் பேசுகின்றேன், நீங்கள் அதை கேட்கின்றீர்கள், பிறகு போகும் வழியில் மறந்துவிடுகின்றீர்கள், அதற்காக அல்ல. கேட்கும்பொழுது ஒரு சுகமாக இருக்கின்றது, அதற்காக வருகின்றோம் என்பதற்காக அல்ல. வாழ்க்கையில் இது என்னுடைய கடைசி உயிர் மூச்சு வரைக்கும் அது நிலைத்திருக்க வேண்டும். இந்த சுகத்தின் மீது நான் அமைய வேண்டும், சத்தியத்தின் மீது நான் உறுதி கொள்ள வேண்டும். இந்த உறுதியும் சுகமும் நிலைத்திருக்கக்கூடிய வாழ்க்கை எனக்கு கொடுக்கும். புதிய உயிரோட்டத்தையும், புதிய அறிவையும், புதிய ஞானங்களையும், வாழக்கூடிய வழிமுறைகளையும் எனக்கு அது அறிவிக்கும். நான் நம்பிக்கை கொள்வதற்கு ஏதுவாக இருக்கும் நாளைய வாழ்க்கையை பற்றி. ஒவ்வொருவருக்கும் நாளைய வாழ்க்கை பற்றிய நம்பிக்கை அவசியம். அந்த நம்பிக்கைக்கு ஆதாரமாக சத்தியத்தை நாம் உணர்ந்தால் தவிர நம்பிக்கைக்கு வழி இல்லை. ஒவ்வொருவரும் தன்னம்பிக்கையை பற்றி பேசிக்கொண்டிருப்போம். தன்னம்பிக்கை, இறை நம்பிக்கை என்ற இரண்டில் எது நமக்கு நன்மையானது, எது நமக்கு உத்தரவாதம், இறைவனுடைய கேள்வி அங்கு இருக்கின்றது. நாம் அதை அணுகுகின்றோம். நம்முடைய உள்ளத்திலிருந்து நம்முடைய மனதிற்கு இறைவனிடமிருந்து ஒரு கேள்வி இருக்கின்றது. உங்களுடைய நம்பிக்கை உங்களுக்கு வேண்டுமா, நான் அளிக்கக்கூடிய என்னுடைய நம்பிக்கை உங்களுக்கு வேண்டுமா? தன்னம்பிக்கையா, இறை நம்பிக்கையா? எனக்கு தேவையானது இறை நம்பிக்கை. தன்னம்பிக்கை என்பது ஒரு மாயை. தன்னம்பிக்கை இருக்கக்கூடிய எந்த ஒருவரும் தன்னிடம் இருக்கக்கூடிய சுகவீனத்தை நீக்கிக் கொள்ளட்டும், தன்னிடம் இருக்கக்கூடிய நோய்களை நீக்கிக் கொள்ளட்டும், தன்னிடம் இருக்கக்கூடிய ஒரு கவலையோ பயத்தையோ நீக்கிக் கொள்ளட்டும். தன்னிடம் இருக்கக்கூடிய ஒரு நோய்களை பல கஷ்டங்களை அவர்கள் நீக்கிக் கொள்ளட்டும். சூழ்நிலைகள் சரியில்லை என்று இருக்கின்றது, சூழ்நிலையை மாற்றிக்கொள்ளட்டும். இதில் ஏதாவது ஒன்றை நம்மால் நமக்கு செய்து கொள்ள முடியுமா? நம்முடைய நம்பிக்கை கொண்டு, தன் நம்பிக்கை, வேறு எதனையும் நம்பக்கூடாது, என்னை மட்டும் நான் நம்ப வேண்டும். என்னுடைய நம்பிக்கை எனக்கு உதவாது என்பதை என்னுடைய கவலைகள் எனக்கு உணர்த்தி கொண்டிருக்கின்றன. இன்று நான் அனுபவித்துக் கொண்டிருக்கிற கஷ்டங்கள், தன்னம்பிக்கைக்கு நீ அருகதை இல்லை, உனக்கு எதுவும் இல்லை. நீ நம்பிக்கை கொள்வதற்கு சூன்யமே தேவை, வேறு இல்லை. தன்னம்பிக்கையை நம்பும் பொழுது வாழ்க்கையை சூன்யமாக்கிவிடும். சத்தியமாக இந்த பதில் உங்களுடைய மனம் உங்களை உள்ளத்திற்கு அறிவித்துக் கொண்டிருக்கின்றது. உள்ளம் கேட்கின்றது, ஆன்மா கேட்கின்றது. உள்ளம் என்பது ஆன்மா. இறைவனுடைய அனுமதியை கொண்டு கேட்கின்றது, நாளைய வாழ்க்கை உங்களிடம் இருக்கிறதா என்று கேட்கிறது. இல்லை. பிறகு தன்னம்பிக்கையை பற்றி பேசுகின்றீர்களே, அது என்ன என்று கேட்கின்றது. அது ஒன்றும் இல்லை, மாயை என்ற பதிலை கூறுங்கள். நிச்சயமாக அந்த ஆன்மா உங்களுடைய மனதில் இருக்கக்கூடிய அழகான பதிலை கொண்டு திருப்தி அடையும். ஆன்மாவை திருப்திப்படுத்துவது உங்களுடைய வாழ்க்கையினுடைய ஒட்டுமொத்த தேவையாக இருக்கின்றது. ஒவ்வொரு மூச்சிலும் சத்தியத்தை கொண்டு நீங்கள் உயர்ந்து விளங்குங்கள், ஆன்மா திருப்தியடையும். இறைவன் உங்களுக்காக வானங்களிலிருந்து உங்களுடைய பாக்கியங்களை இந்த பூமியின் மீது விளைவிக்கின்றான். இந்த பூமி உங்களை வாழ்விக்கும். வானங்களையும் பூமியையும் கடல்களையும் மரங்களையும் மலைகளையும் நட்சத்திரங்களையும் சூரியனையும் சந்திரனையும் இரவையும் பகலையும் உங்களுக்கு வசப்படச் செய்தான். இந்த பூமி விளங்குவதற்காக, உங்களை தாங்குவதற்காக, உங்களுடைய தேவைகளை உங்களுக்கு அளிப்பதற்காக. இதில் எந்த ஒன்றையும் நீங்கள் உங்களுடைய உதவிக்காகவோ வணக்கத்திற்குரியதாகவோ ஒருபோதும் எடுத்துக்கொள்ள வேண்டாம். உங்களுடைய வாழ்க்கைக்கு உங்களுக்கே விரோதமான ஒரு சாட்சியத்தை நீங்கள் அமைத்திட வேண்டாம். எது உங்களுக்கு அடிமையாக்கப்பட்டிருக்கின்றதோ அதை நீங்கள் வணக்கத்திற்குரியதாக ஏற்றுக்கொண்டு அதற்கு நீங்கள் அடிமையாகிவிடும் பொழுது அந்த நிமிடமே என்னுடைய வாழ்க்கை முடிந்துவிட்டது. இறை நம்பிக்கை கொள்வதற்கு எதுவும் இல்லாமல் தன்னம்பிக்கை என்ற ஒன்றை, மாயையை நோக்கி நான் சென்று கொண்டிருக்கின்றேன். எப்பொழுது எனக்கு பெரும் துயரங்கள் வந்துவிட்டதோ அதை நீக்கிக்கொள்ள வழி இல்லையோ, பரிகாரங்கள் என்று நான் தேடுகின்றேன். நிச்சயமாக பரிகாரங்கள் தன்னம்பிக்கையினுடைய இன்னொரு சூன்யம், மத நம்பிக்கையுடைய இன்னொரு சூன்யம். மனம் உள்ளத்தை நம்ப வேண்டும். ஆன்மாவிலிருந்து வரக்கூடிய சத்திய செய்திகளை நம்ப வேண்டும். அந்த சத்திய செய்திகளை நான் நம்பும் பொழுது என்னுடைய ஆன்மாவுக்கு நான் சரணடைகின்றேன், பதிலிக்கின்றேன், உண்மையை கொண்டு ஏற்றுக்கொண்டிருக்கின்றேன், ஆன்மாவை திருப்திப்படுத்துகின்றேன். கடைசி மூச்சு வரையில் என்னுடைய ஆன்மா என் மனதை பற்றி திருப்தி அடைந்ததாக இருக்க வேண்டும். திருப்தி அடைந்த ஆன்மாவை கொண்டு என்னுடைய உயிர் பிரிய வேண்டும். ஒவ்வொருவருக்கும் அந்த எண்ணம் இருக்கின்றது. என்னுடைய உயிர் பிரியும் பொழுது திருப்தி அடைந்த ஆன்மாவாக பிரிகின்றதா என்பதை நாம் கேட்போம். அந்த நேரத்தில் இப்பொழுதும் நாம் அறிவிக்கப்படுகின்றோம், நமக்கு மரணம் என்ற ஒன்று உண்டு. இறுதியாக அந்த நேரத்தில் நாம் வெற்றியாளர்களாக, நன்மை அடைந்தவர்களாக, மனம் திருப்தி அடைந்தவர்களாக, இறைவனை பற்றி உணர்ந்தவர்களாக, நம்முடைய வாழ்க்கை அந்த ஒரு மகா சக்திக்கு மட்டுமே அர்ப்பணமாகியது என்ற அந்த திருப்தியை இறைவன் உங்களுக்கு அளித்து உங்களுடைய உயிரை கைப்பற்றுவான். சுவனபதிகளில் நுழையுங்கள் என்று. யார் தன்னம்பிக்கை கொண்டு சூன்யங்களில் வாழ்ந்தார்களோ இறுதியில் அவர்கள் உணர்த்தப்படும் பொழுது எங்கள் இறைவனே திரும்பவும் எங்களை அனுப்புவாயாக, நாங்கள் விட்டு வந்த காரியங்களை செய்வோம், நன்மையானவற்றையே செய்வோம், ஆன்ம திருப்தியோடு வாழ்வோம் என்று கூறுவார்கள். நிச்சயமாக இறைவன் கூறுவான், உங்களுக்காக நீண்ட காலத்துணை கொடுக்கப்பட்டது. அது நிகழ்ந்த நிகழ்ச்சிகள் ஒவ்வொன்றுமே என்னை உங்களுக்கு நினைவூட்டுவதாகவே இருந்தது. இன்னும் நீங்கள் துன்பங்களில் இருக்கும் பொழுது என்னையே அழைத்தீர்கள். உங்களுக்கு நான் பதிலளித்து துன்பத்தை நீக்கிய போது மீண்டும் தன்னம்பிக்கை என்று இணை வைத்தீர்கள். உங்களையே தெய்வமாக ஆக்கிக் கொண்டீர்கள். வானங்களும் பூமியும் உங்களுக்கு அடிபணியாது. தன்னம்பிக்கை இருக்கும் வரையில் வானங்களும் பூமியும் உங்களுக்கு அடிபணியாது. உங்களிடம் எதுவுமே இல்லாத போது நம்பிக்கை கொண்டிருக்கின்றீர்கள். அந்த நம்பிக்கைக்கு ஆதாரமாக நம்மிடம் இருப்பது என்ன என்பதை கொஞ்சம் நீங்கள் ஆதாரமாக கூறுங்கள். கவலை இருக்கிறதா? கவலைக்கு காரணம் என்ன? நாளைய வாழ்க்கையில் நான் துன்பத்தை எதிர்நோக்குகின்றேன், என்ன செய்வது என்று தெரியவில்லை. துன்பங்கள் நிகழலாம், எப்படி தடுப்பது என்று தெரியவில்லை. துன்பங்கள் இருக்கின்றது, எப்படி அதனை நான் நீக்கிக்கொள்வது என்பது தெரியவில்லை. என்ன தன்னம்பிக்கை இருக்கிறது அங்கு? டாக்டர்களை நம்பி செல்கின்றீர்கள். அது தன்னம்பிக்கையா, டாக்டர் நம்பிக்கையா? டாக்டர் நம்பிக்கை. அந்த டாக்டர்கள் பொய்யிருக்கின்றார்கள், நான் உங்களை காப்பாற்றுவேன் என்று. ஆனால் உயிரை காப்பாற்றுவது டாக்டரிடம் கிடையாது, மனிதர்களிடம் அந்த சக்தி கிடையாது, படைப்பவனிடம் அந்த சக்தி இருக்கிறது. நீங்கள் வாழ்வதற்கு படைப்பானிடம் திரும்பப் போகின்றீர்களா, அல்லது உங்களுடைய அறிவை நம்பப் போகின்றீர்களா, அல்லது டாக்டர்களை நம்பப் போகின்றீர்களா? அறிவு என்பது பார்க்கக்கூடிய பொருள் அல்ல. கண்ணிமைக்கும் நேரத்தில் என்னுடைய அறிவு, என்னுடைய ஞானங்கள் எனக்கு வேலை செய்ய வேண்டும். பெரும் துயரங்களில் இருந்து என்னை பாதுகாத்துக் கொள்வதற்காக, அல்லது உங்களுடைய அறிவை கொண்டு பார்த்து பார்த்து நடப்பீர்களா? உங்களுடைய வாழ்க்கையில் இது சாத்தியமா? அறிவை உபயோகித்து ஒரு காரியம் செய்வீர்களா, தன்னிச்சையாக ஒரு காரியம் செய்வீர்களா? அதில் நன்மையும் நடக்கின்றது. உணவை உட்கொள்ளும் பொழுது புறையை கொள்ளாமல் சாப்பிடுவதற்காக நீங்கள் ஏற்பாடு செய்து கொண்டு அதே கவனத்தோடு சாப்பிடுவீர்களா, தன்னிச்சையாக சாப்பிடுகின்றீர்களா? அந்த மூச்சு அடக்குவதும், பிறகு முழுங்குவதும், பின்னால் மூச்சு விடுவதும், அது இயற்கையாக தன்னிச்சையாக நடக்கின்றதா, அல்லது நீங்கள் அதனை கட்டுப்பாட்டு கொண்டு வந்து நான் இப்பொழுது முழுங்கப் போகின்றேன், மூச்சு அடைத்துக் கொள்ள வேண்டும், பிறகு முழுங்க வேண்டும், பிறகு நான் சுவாசிக்க வேண்டும் என்று உங்களுடைய அறிவை உபயோகப்படுத்துகின்றீர்களா? இதெல்லாம் அறிவு, படிப்பறிவு. நான் வைத்திருக்கின்றேன் என்னுடைய பாடப்புத்தகத்தில் எவ்விதமாக நான் விழுங்குகின்றேன், ஃபிசியாலஜி ஆஃப் ஈட்டிங், ஃபிசியாலஜி ஆஃப் ஸ்வாலோயிங், இதெல்லாமே வந்து படித்து தான் தெரிஞ்சுக்கணும். இதை படிக்கிறது முக்கியமாக, இயற்கையாக நடந்து கொண்டிருக்கிறதுக்கு இறைவனுக்கு நன்றியோடு வாழக்கூடிய வாழ்க்கை முக்கியமாக. ஞானங்களோடு வாழ விரும்புகின்றீர்களா, அல்லது படிப்பறிவை கொண்டு வாழ விரும்புகின்றீர்களா? ஒவ்வொரு மூச்சிலும் அடுத்த தருணத்திற்கு உங்களுடைய படிப்பறிவை உபயோகப்படுத்தி பின்னர் நீங்கள் உங்களை பாதுகாத்துக் கொள்ளும் விதமாக நடக்க இருக்கின்றீர்களா, அல்லது தன்னிச்சையாக அசாதாரணமாக அழகானதாக நடக்க வேண்டுமா? எது நியாயமானது, எது நடந்து கொண்டிருக்கின்றது? படிப்பறிவு கூறும், ஒரு நிமிடத்திற்கு நீங்கள் 16 முறை மூச்சு எடுக்க வேண்டும். ஒரு சுவாசம், மூச்சு விடுப்பதும் மூச்சு வெளிவிடுவதும், 16 முதல் 22 வரையில் நீங்கள் ஒரு சுவாசத்தை நடத்த வேண்டும். சுவாசங்கள் 22 சுவாசங்கள் ஒரு நிமிடத்திற்கு. இதனை கணக்கு வைத்து கொண்டு ஒவ்வொரு நிமிடமும் சுவாசத்தை நீங்கள் அளவிட்டு கொண்டு வாழ்வீர்களா, தன்னிச்சையாக நடக்க வேண்டுமா? ஒரு பயத்தில் மூச்சு இறைக்கிறது, அப்பொழுது இன்றைய மூச்சு இறைத்து ஒரு நிமிடத்திற்கு 40-50 சுவாசங்கள் கூட நிகழும், மூச்சு தடைப்படவும் செய்யும். இப்பொழுது இந்த கணக்கை வைத்துக்கொண்டு மூச்சு விடுவீர்களா, அல்லது தன்னிச்சையாக காப்பாற்றப்படுகின்றதா? ஷார்ட்டாக சுருக்கமாக அடிக்கடி மூச்சு, கொஞ்சமாக இருப்பதும் விடுவதும் வேகமாக மூச்சு எடுப்பதும் விடுவதும் எல்லாம் மாற்றமாகி வந்து கொண்டிருக்கின்றதா? உங்களுடைய அறிவின் பிரகாரம் 16 முதல் 22 வரை நன்றாக எடுப்பதும் பிறகு நன்றாக விடுவதும் இப்படியா? அந்த மூச்சு பயிற்சிகளும் உங்களுக்காக கொடுக்கப்பட்டு கொண்டிருக்கின்றன, எப்படி வாழ வேண்டும் என்று. இது சாத்தியமா? உங்களுடைய சுகமான வாழ்க்கைக்கு இது சாத்தியமா? பயிற்சிகளில் வாழப்போகின்றீர்களா, அல்லது இயற்கையான நிகழ்வுகளில் நீங்கள் உங்களுடைய வாழ்க்கையை வாழப்போகின்றீர்களா? உங்களுடைய அறிவும் உங்களுடைய தன்னம்பிக்கையும் உங்களுக்கு மிக சிரமமான வாழ்க்கையை உங்களுக்கு அமைத்துவிடும். நீங்கள் இப்பொழுது சம்பாதித்துக் கொண்டிருக்கின்றீர்கள், அதனை கணக்கிட்டு சம்பாதித்துக் கொண்டிருக்கின்றீர்கள், ஒரு மாதத்திற்கு இவ்வளவு என்று கணக்கு போட்டு சம்பாதித்துக் கொண்டிருக்கின்றீர்கள். இது இயற்கையாக நிகழ வேண்டுமா, அல்லது பணத்தை நீங்கள் எண்ணி பார்த்து செலவு செய்வதும் எண்ணி பார்த்து வாழ்ந்து கொண்டிருக்க வேண்டுமா? உங்களுக்கு பல அத்தியாட்சிகள் இருக்கின்றன, எதனை வேண்டும் என்று நீங்கள் விரும்ப வேண்டும்? கணக்கு வழக்கு இல்லாமல் வாழ வேண்டுமா, கணக்கு வழக்கை வைத்துக் கொண்டு வாழ வேண்டுமா? மூச்சை கணக்கு வழக்கு வைத்துக் கொண்டு வாழ வேண்டுமா, மூச்சை கணக்கில்லாமல் அதுவாக நிகழ வேண்டும், இயற்கை நிகழ வேண்டும், நான் என்னுடைய வாழ்க்கையில் சுகத்தை அனுபவிக்க வேண்டுமா? இருதயம் ஒரு நிமிடத்திற்கு 72 துடிக்க வேண்டும், அதற்கு மேல் அதிகமானால் நோய் என்று கண்கின்றீர்களே, அவ்விதமாக இல்லை. நொடிப்பொழுதில் மாறிக்கொண்டிருக்கின்றது. ஒரு நொடிப்பொழுதில் இருதயம் இயங்க நின்றுவிடும், மறுநொடிப்பொழுதில் வேகமாக துடிக்க ஆரம்பிக்கும். இது நம்முடைய கையில் இல்லை, ஆனாலும் சுகமாக வாழ்ந்து கொண்டிருக்கின்றோம். இப்பொழுது கூட யாரொருக்கும் 72 முறை துடித்துக் கொண்டிருப்பதில்லை. ஒருவருக்கு 60, ஒருவருக்கு 82, ஒருத்தர் 92, ஒருத்தர் 102 இருக்கும். அதுதான் உங்களை வாழ வைத்துக் கொண்டிருக்கின்றது. எப்பொழுது நாம் அது கணக்கு எடுக்கின்றோமோ நமக்கு இதெல்லாம் வழக்காக நாம் ஆக்கிக் கொள்கின்றோம். கணக்கு வழக்கு இல்லாத வாழ்க்கையில் வாழ வேண்டும், இயற்கையினுடைய அடிப்படையில் இருந்து. நீங்கள் இப்பொழுது விரும்ப வேண்டும், நான் என்னுடைய வாழ்க்கையை வாழ்வாதாரத்தை இந்த உலகத்தில் நான் அமைப்பதற்காக வேண்டி. கணக்கு பார்த்து வாழக்கூடிய வாழ்க்கை வேண்டாம் இறைவனை விரும்புங்கள். எவ்வளவு தண்ணீர் குடிக்கிறோமோ அவ்வளவு சிறுநீர் போக வேண்டும் என்று உங்களுடைய கணக்கு. கொஞ்சம் குறைந்து விட்டாலும் பயம் ஏற்படுத்திவிடும், கொஞ்சம் அதிகமாகிவிட்டாலும் பயத்தை ஏற்படுத்திவிடும். ஆனால் நிகழ்ந்து கொண்டிருக்கின்றது, அதிகமாகுவதும், குளிர்காலங்களில் வெப்ப காலங்களில் வெகுமாக குறைந்து விடுவதும் உங்களை அறியாமல் நிகழ்ந்து கொண்டிருக்கிறது. நீங்கள் கவனிப்பதும் இல்லை. எதை கொண்டு நீங்கள் வாழ்ந்து கொண்டிருக்கின்ற அறிவை கொண்டா, அல்லது இயற்கையான அதனுடைய போக்குகளில் நீங்கள் வாழ்ந்து கொண்டிருக்கின்றீர்களா? சுகம் எதில் அமைந்திருக்கின்றது? உங்களுடைய அறிவை கொண்டு நீங்கள் சுகத்தை அனுபவிக்கும்போது, வாழ்க்கை வாழும்பொழுது கண்டிப்பாக பெரும் சிரமத்திற்குள்ளாக இருக்கின்றோம், பயத்திலும் கவலையிலும் வாழ்ந்து கொண்டிருக்கின்றோம். கொஞ்சமாக சிறுநீர் போயிருக்கிறது, அதிகமாக தண்ணி குளிக்க வேண்டும். அதிகமாக சிறுநீர் போய்விட்டது, இன்னும் அதிகமாக குளிக்க வேண்டும். உங்களுடைய கணக்கு வரும்பொழுது அங்கு உங்களுக்கு எதிரான வழக்காக அமைகின்றது. அந்த வழக்கு உங்களுடைய கவலை, உங்களுடைய பயம். கவலையும் பயமும் நீங்க வேண்டுமென்றால் உங்களுடைய அறிவை விட்டு விலக வேண்டுமா, இன்னும் அதிகமாக உங்களுடைய அறிவின் ஆதாயத்துக்குள் நடைய வேண்டுமா? உலகம் கூறும் இதற்கு நேர்மாற்றமாக தனித்து நீங்கள் சிந்திக்கும் பொழுது அது கூறும் நீங்கள் செய்யக்கூடிய வாழ்க்கை, நீங்கள் வாழக்கூடிய வாழ்க்கையெல்லாம் தன்னிச்சையாக நடைபெற வேண்டும். அது இறைவனிடமிருந்து இறை நம்பிக்கை கொள்ளுங்கள், தன்னம்பிக்கையை விட்டு விலகுங்கள். எந்த வாழ்க்கை உங்களுக்கு வேண்டும் என்பதை இன்று நீங்கள் தீர்மானிக்க வேண்டும். என்னுடைய ஞானங்களோடு நான் வாழ விரும்புகின்றேன், என்னுடைய அறிவை கொண்டு நான் வாழ விரும்பவில்லை. இயற்கையாக அழகான வாழ்க்கையாக, கவலை இல்லாத வாழ்க்கையாக, கணக்கு வழக்கு இல்லாத வாழ்க்கையாக நான் வாழ வேண்டும். அல்லது இவை அனைத்தையும் சேர்த்து கொண்டு வாடுங்கள். நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிற வாழ்க்கை ரெண்டும் கெட்டால் வாழ்க்கை, இதுவும் இல்லை அதுவும் இல்லை, சூனியத்திலும் இல்லை ஞானங்களிலும் இல்லை, அறிவை கொண்டு ரெண்டும் கெட்டானை கொண்டு வாழ்ந்து கொண்டிருக்கின்றோம். இந்த வாழ்க்கை நமக்கு கற்பிக்கப்பட்ட வாழ்க்கை, ஷைத்தான்களால் கெட்ட சக்திகளால் கற்பிக்கப்பட்ட வாழ்க்கை. உங்களுக்கு உணவின் ஆதாயத்தை பற்றி நீங்கள் கவனியுங்கள். இந்த உணவு இந்த பூமியிலிருந்து விளைகின்றது. உங்களை படைப்பதற்கு முன்பாகவே உணவு உங்களுக்காக இந்த பூமியில் அமைக்கப்பட்டது. எவருக்கும் எந்த குறையும் இல்லாமல் அனைத்து தாவர வகைகளும், அனைத்து பற்புண்டுகளும், அனைத்து கனிவகைகளும், அனைத்து கால்நடைகளும், அனைத்து பட்சிகளும், எந்த விதமான உணவு தேவையோ அவ்வளவும் உங்களுக்காக இந்த பூமியில் அமைக்கப்பட்டிருக்கின்றது. இந்த பூமியின் ஒட்டிய வானத்தோடு அமைக்கப்பட்டு இணைக்கப்பட்டிருக்கின்றது. இவற்றில் உங்களுக்கு ஏதேனும் கூட்டு உண்டா? இவற்றை படைப்பதிலோ, இவற்றிலிருந்து உங்களுடைய வாழ்வாதாரங்களை வெளிப்படுத்துவதிலோ உங்களுக்கு ஏதேனும் கூட்டு உண்டா? எதை கொண்டு தீர்மானிக்கின்றோம்? எனக்கு அறிவிருக்கின்றது, நான் வாழ்ந்துவிடுவேன் என்று. நம்முடைய வாழ்க்கை எங்கு முடிகிறது என்பது தெரியுமா? மரணத்தில் முடிகின்றது. மரணத்தை எதிர்நோக்கி வாழ்ந்து கொண்டிருக்கிற வாழ்க்கையும் நாம் வாழ்ந்து கொண்டிருக்கின்றோம். கஷ்டங்களை எதிர்நோக்கி வாழ்ந்து கொண்டிருக்கிற வாழ்க்கை வாழ்ந்து கொண்டிருக்கின்றோம். வாழ்க்கை என்பது சுகமாக இருக்க வேண்டும். கஷ்டங்களோடு கூடிய வாழ்க்கை வேண்டாம், இப்பொழுதே விரும்புகின்றோம். நான் வாழ வேண்டாம். எப்படி வாழ வேண்டாம்? கஷ்டங்களோடு வாழ வேண்டாம், சுகவீனங்களோடு வாழ வேண்டாம், பெரும் இயலாமையோடும் எனக்கு நன்மையே இல்லை என்ற இயக்கங்கள் இல்லாமலும் நாம் வாழ வேண்டும். இந்த வாழ்க்கை உங்களுக்காக உங்களுடைய உள்ளத்திலிருந்து மனதிற்கு அறிவிக்கப்படுகின்றது. உள்ளம் என்பது ஆன்மாவாக இருக்கிறது. இறைவன் அறிவிக்கின்றான் உங்களுக்கு உங்களுடைய தேவை இதுதான் என்று. அவன் ஒரு காரியத்தை நமக்காக தீர்மானிக்கின்றான். மனிதர்களுக்கு எந்த கஷ்டமும் இல்லாத வகையில் வானங்கள் முதலாக பூமி வரையிலும் அவர்களுக்காக அவர்களுடைய இதயத்தோடு நான் நினைத்திருக்கின்றேன். அவர்கள் வேண்டுவது வானங்களில் வந்து பூமியின் மீது இறங்க வேண்டும். அவ்வப்போது பசுமையாக போகங்கள் போகங்களாக அதனுடைய பசுமைத்தன்மை, அதனுடைய உயிர்த்தன்மை குறைவதற்கு முன்பாக அவர்களுக்கு அடுத்த போகங்கள் விளைய வேண்டும். இது உங்களுடைய தேவையாகவும் இருக்கிறது. என்றென்றும் எனக்காக பூமி விளைந்து கொண்டிருக்க வேண்டும் என்பது உங்களுடைய தேவை. அது விளையாமலும் போகலாம் என்பது உங்களுடைய சந்தேகமும் இருக்கின்றது. ஆகவே நான் சேமித்து வைத்துக் கொள்ள வேண்டும். உங்களுக்காக பொறுப்பேற்றுக் கொள்வது யார்? படைத்த நாள் முதலாக உங்களுக்கு பால் கொண்டு வந்ததற்கு இறைவன் பொறுப்பேற்றுக் கொண்டான். அதனை விரும்பும் போது உங்களுக்கு அமுத சுரபியாக ஊற்றெடுப்பதற்கு இறைவன் பொறுப்பேற்றுக் கொண்டான். அந்த பச்சிளங் குழந்தையினுடைய ஜீர்ணத்தன்மைக்கு ஏற்றவாறு அந்த பாலை பக்குவப்படுத்தக்கூடிய பொறுப்பை அவன் ஏற்றுக்கொண்டான். அந்த குழந்தைக்காக தன்னுடைய தூக்கத்தையும் தன்னுடைய வாழ்க்கையை தியாகம் செய்யக்கூடிய அந்த 2-3 வயது வரையில் தாய்க்கு அந்த பாசத்தை அளித்தான், பக்குவப்படுத்தினான். அந்த குழந்தையை 10 மாதங்களும் சுமக்கக்கூடிய சக்தியை அளித்தான். 7, 8 கிலோ, 10 கிலோ எடையை தூக்கக்கூடிய சக்தியை அளித்தான். அவன் பொறுப்பிட்டு கொண்டான். அவன் அந்த குழந்தைக்கு அறிவையும் ஓட்டினான், நன்மை தீமைகளையும் அதற்கு அறிவித்தான். சொல்லிக் கொடுக்கும்பொழுது நன்மை தீமைகளை, நல்லது கெட்டதை அது அறிந்து வளர்கின்றது. அவன் அதற்கு அந்த ஆற்றலை அமைத்தான். உங்களிடம் என்ன இருக்கிறது? நான் குழந்தையை வளர்த்தேன், நான் பெற்றேன், நீங்கள் வளர்ந்தீர்கள், நீங்கள் வாழ்ந்து கொண்டிருக்கிறேன் என்பது கூறுவதற்கு நிச்சயமாக நாம் மகா நன்றி கட்டவர்களாக வாழ்ந்து கொண்டிருந்த போதிலும் இன்னமும் இறைவன் அறிகின்றான், சொல்லிக் கொடுக்கும் பொழுது ஏற்றுக்கொள்ளக்கூடிய பக்குவம் இருக்கின்றது, அதற்காக நான் சுகமாக வாழ வைக்கின்றேன். இப்பொழுது நாங்கள் அங்கே அமர்ந்திருக்கின்றோம். இறைவனுடைய ஏற்பாடு, நம்மிடமிருந்து எதுவுமே கிடையாது. இறைவன் நமக்காக விதித்தது எது? இப்பொழுது உங்களுடைய உள்ளத்திலிருந்து ஆன்மா கேட்கின்றது, உங்களுடைய மனதிற்கு இந்த மனம் ஆன்மாவை நோக்கி பதில் சொல்ல வேண்டும். அப்படி இல்லை என்றால் எனக்கு நீயே அறிவிப்பாய் இறைவனை என்று கூற வேண்டும். இந்த பூமி யாருக்காக? பூரான், கரப்பான், பன்றி, பூனை, எலி, நாய்களுக்கா? மனிதனுக்கா? மனிதனுக்கு. ஆக விலங்கினங்கள் மற்ற உயிரினங்கள் உங்களுக்கு கீழாக, அவற்றை நீங்கள் மதிக்க வேண்டிய அவசியமும் இல்லை, மிதிக்க வேண்டிய அவசியமும் இல்லை. விரும்பினால் அதை ஏற்றுக்கொள்ளுங்கள், விரும்பவில்லை என்றால் விரும்பவில்லை என்று விரும்புங்கள், அது உங்களை விட்டு நீங்கும். கொசுக்கள் படைக்கப்படுகின்றன உங்களுக்காக, வேண்டுமா வேண்டாமா? இறைவனுடைய கேள்விக்கு பதில் சொல்லவில்லை. எனக்கு வேண்டாம், எனக்கு தெரியும் எவ்விதமாக அதை நீக்குவது என்று. இதோ இந்த கொட்டாங்குச்சியிலேருந்து அதற்கு தண்ணி தேக்கத்திலேருந்து தான் கொசு, அந்த கொசுக்கள் காரணமாகத்தான் எனக்கு நோய்கள் வருது. அந்த கொட்டாங்குச்சி தண்ணியை நான் கவுச்சிட்டா கொசு வராது, உங்களுடைய அறிவு. ஃப்ரெஷ் வாட்டர் நீர்த்தேக்கங்களில் அந்த நீரை காலி பண்ணணும். இன்னும் அணைகள் கட்டிட்டுருக்குறோம், கொட்டாங்குச்சி இவ்வளோ தண்ணி, அணைகள் இவ்வளோ தண்ணி, எல்லாம் ஃப்ரெஷ் வாட்டர். இப்போ கொட்டாங்குச்சி கவுத்தணுமா, அணை கவுத்தணுமா கொசு போகிறதுக்கு? மனிதனுடைய தரங்கட்ட அறிவு, பாழாய்ப்போன அறிவு, விளக்கமாற்று அறிவு, அதை வைத்துக்கொண்டு பெருமைப்படுகின்றோம், புகை அடிக்கின்றோம். புகை உங்களுடைய சுவாசத்துக்கு கேடா, கொசுவுக்கு கேடா? புகை அடித்து கொசு போய்விட்டதா, அல்லது நீங்கள் உங்களுடைய சுவாச பைகளை பாழாக்கி கொண்டிருக்கின்றீர்களா? ஒரு நாள் கொசு வச்சு வைத்துவிட்டு ராத்திரி தூங்கிட்டு காலை எழுந்திருக்கும் தலைவலிக்குது, உங்களுடைய உயிர் போய் கொண்டிருக்கின்றது. கொசு நிச்சயமாக அடிக்கப்பட போவதில்லை. இந்த கொசுக்கள் வேண்டுமா வேண்டாமா, அந்த உயிரினங்கள் அடிக்கப்பட வேண்டுமா வேண்டாமா, உங்கள் கைகள் இல்லை. விரும்புங்கள் வானங்கள் முதலாக பூமி வரையில் அந்த கொசு உற்பத்தி செய்யக்கூடிய அந்த ஆற்றலை நீக்கிவிடுகின்றது. கொசுக்கள் கிடையாது. பல சமயங்களில் கொசுக்களே இல்லை என்று பார்ப்போம். காரணம், அதிகமான கஷ்டத்தை கொண்டு இது வேண்டாமே என்று விரும்பினோம். நம்முடைய அறிவை கீழாக்கிவிட்டு வேண்டாம் என்ற அந்த விருப்பத்தை மேலாக்கினோம். இறைவன் ஒருவன் போதுமானவன். அதன் காரணமாக இறைவன் தன்பத்தை ஏற்றுக்கொண்டு கொசுக்களை கொஞ்ச நாள் இல்லாமலாக்கினான். ஒருவரை கேட்டுக்கொள்வோம், கொசுக்களே இல்லை, திடீரென்று படையெடுத்து வரும் கொசுக்கள். காரணம், இறைவன் இந்த கொசுக்களை நீக்கினான், இறைவன் என்னை மன்னிக்க வேண்டும், இனியும் என்னுடைய வாழ்க்கைக்கு ஒட்டுமொத்தத்திற்கும் இறைவன் ஒருவன் வேண்டும் என்ற அந்த எண்ணம் உள்ளத்திலிருந்து மனது கல்விக்கப்படுகின்றது. நாம் அதற்கு செவி சாய்க்காதவர்களாகவே, பெருமை கொண்டவர்களாக எல்லாம் கேடுகளும் என்று போய்விட்டது என்று இருக்கின்றோம். உங்களுக்கு நீங்கள் வாழ்வதற்கிடமில்லை, ஆனால் புலிகள் வாழ்வதற்கு சரணாலயங்கள், 1400 புலி இருக்குதுன்னு மனசு ரொம்ப கஷ்டப்பட்டுருக்குது. இந்த 1400 புலிகளுக்கு மலைவாசத்தலங்கள் அவ்வளவும் அதுக்கு. உங்களுக்கு சமரியில் வாழ்வதற்கு ஒரு புறா கூடு அளவுக்கு நீங்கள் வீடு வச்சுருந்தா கூட அதுக்கு வட்டி கொடு, அதுக்கு வந்து வரி கொடு, நீங்கள் எப்படி வாழலாம்? உங்களுடைய வரிப்பணத்தை வைத்துக்கொண்டு வனத்துறைக்கு நான் காசு கொடுக்க வேண்டும் புலிகளை காப்பாற்றுவதற்காக. என்ன அழகான வழிமுறையை நாம் வைத்திருக்கின்றோம் உலக அளவில். அரசாங்கங்களுடைய வேலை, நீங்கள் ஒரு குருவி கூட்டில் உட்காந்துக்கிட்டு அந்த குருவி கூட்டுக்கு வரி கட்டிக்கிட்டோம், உங்களுடைய சம்பாத்தியத்திலேருந்து வரி வாங்கிட்டு புலிகளை வாழ வைக்க போகிறேன், அதுக்கு மலைகளெல்லாம் நான் வாழ வைக்க போகிறேன், காடுகளெல்லாம் நான் பாதுகாக்க போகிறேன். புலிகளுக்கும் சிங்கங்களுக்கும் கலைகளுக்கும் குரங்குகளுக்கும் யானைகளுக்கும் இந்த பூமி என்று ஆக்கி கொண்டது உங்களுடைய வாழ்க்கை வழிமுறை. மனிதனுக்காக என்று சோலைவனங்களாக ஆக்கி வைத்திருந்தான். இல்லை, புலிகளுக்காக என்று இருக்கும்போது உங்களுக்கு சோலைவனங்கள் கிடையாது. வெட்ட வழிக்கு வாருங்கள், அந்த சோலைவனங்களை புலிகளுக்குரிய காடுகளாக நான் மாற்றிவிட்டேன், அங்கு நீங்கள் செல்ல முடியாது, அவ்வளவு விஷய ஜந்துக்களும் அங்கு இருக்கின்றன. நம்முடைய இங்குள்ள வாழ்க்கை கூட, தெருக்களில் நாய்கள் வேண்டும் என்று விரும்பினீர்கள், உங்களுக்கு தெரு கிடையாது, நாய்களுக்கு தெருக்கள். மனிதர்கள் மீது ஏற்றிவிட்டால் எந்த கேஸும் கிடையாது, நாய்களின் மீது ஏற்றிவிட்டால் நிச்சயமாக நீங்கள் சிறைக்கு செல்ல வேண்டும். இது நாய்கள் சமுதாயமா மனித சமுதாயமா? காரணம், நீங்கள் இந்த பூமியை வணங்கியதன் காரணமாக. இறைவன் கூறுகின்றான், இந்த பூமியும் வணங்கக்கூடாது, வானங்களையும் வணங்கக்கூடாது, வானங்களும் பூமியும் உங்களுக்காக சொர்க்க பூங்கா வாழ வைக்கப்பட வேண்டும். இது இறைவனுடைய ஆணை, உங்களுடைய உள்ளம் ஏற்றுக்கொண்டது. ஆனாலும் நீங்கள் உலகத்தின் போக்குகள் இருக்கின்றீர்கள், என்னுடைய வாக்குகளை நீங்கள் பின்னுக்கு தள்ளிவிட்டு உங்களுடைய செருக்கின் காரணமாக, தன்னம்பிக்கை என்ற வழிகேட்டின் காரணமாக, நான் வாழ்ந்து கொண்டிருக்கின்றேன் என்று வாழக்கூடிய நன்றி கெட்ட தனத்தின் காரணமாக வழிகேட்டில் விட்டிருக்கின்றான். கொஞ்ச நாளைக்கு அனுபவிக்கின்ற அவ்வளோதான். இப்பொழுது அந்த நேரம் திரும்புகின்றது.
என் இறைவன் பக்கம் நான் திரும்புகின்றேன். வானங்களும் பூமியும் எனக்காக இயங்க வேண்டும் என் இறைவனே. இந்த பூமி வாழ்வதற்கு வானங்களை நான் அமைத்திருக்கின்றேன். வானங்களிலிருந்து அதனுடைய பாக்கியங்கள் ஒவ்வொன்றும் இந்த பூமியின் மீது இறங்க வேண்டும். இந்த பூமி செழிக்கும். உங்களுக்காக விதித்தேன், வானங்களும் பூமியும் உங்களுக்கு அடிமைப்பட வேண்டும். அவற்றுக்கு இடைப்பட்ட ஒவ்வொன்றும் உங்களுக்கு, உங்களுடைய எண்ணங்களுக்கு அவை இயங்க வேண்டும். நீங்கள் உங்களுக்கு கைகால்களை கொண்டு வானங்களை இயக்க முடியாது. உங்களுக்கு கைகால்களை கொண்டு இந்த பூமியை நீங்கள் இயக்க முடியாது. உங்களுடைய எண்ணம் அது இறைவனுடைய அனுமதியை கொண்டு இயங்குகின்றது. இறைவனுடைய வாக்கு உங்களுடைய உள்ளத்தில் இருக்கின்றது. அந்த உள்ளம் உங்களுடைய இறை இல்லமாக இருக்கின்றது. உங்களுடைய வாழ்க்கையினுடைய ஆன்மாவாக அந்த உள்ளம் இருக்கின்றது. இறைவனுடைய வாக்குகளை தாங்கிய வண்ணம் அந்த இறைவனுடைய வாக்குகளிலிருந்து உங்களுடைய மனதுக்கு அறிவிக்கப்படுகின்றது. ஒவ்வொரு சூழ்நிலையிலும் இது வேண்டும். உங்களுக்கு சுகம் வேண்டும் அறிவிக்கப்படுகின்றது. நான் அதை கேட்பதில்லை. இப்பொழுது சுகம் வேண்டும் என்பது என்னுடைய மனதில் இருக்கின்றது. எங்கிருந்து வந்தது என்று நான் பார்க்கவில்லை. என் மனதில் இருப்பதன் காரணமாக நான் சுகமாக வேண்டும் என்று நான் நினைக்கின்றேன் என்று கூறுகின்றோம். இல்லை, நீங்கள் கொடுத்த சுகத்தை மிருகங்களைப் போன்று அனுபவித்தீர்கள். ஒரு மனிதனாக இருந்தால் நன்றியுணர்வோடு இறைவனுக்கு பயந்தவர்களாக நம்முடைய வாழ்க்கையை அமைத்திருப்போம். சிந்தித்து உணரக்கூடியவனுக்கு அந்த ஆன்மா அங்கு இருப்பதும் அந்த ஆன்மாவிலிருந்து ஒவ்வொரு துயரத்தின் போதும் நற்செய்திகள் வருவதையும் நிச்சயமாக கவனிப்பான். அந்த ஆன்மா எது என்பதும் அவனுக்கு விளங்கும். இது இறைவனிடமிருந்துள்ள கட்டளையாக இருக்கின்றது. சுகமாக வேண்டும் என்பது அழகான கட்டளை. சுகமான கட்டளை எனக்கு வேண்டும் என்று நான் விரும்புகின்றேன். அதன் வழிபொழுதே உங்களுக்கு அது அமைந்துவிட்டது. எதனை இறைவன் உங்களுக்கு அறிவிக்கின்றானோ அந்த நொடிப்பொழுதே அது உங்களுக்கு அமைந்துவிட்டது. உங்களுக்காக அனுமதிக்கப்பட்டதாக ஆகிவிட்டது. நாம் ஆன்மாவிலிருந்து அதை ஏற்றுக்கொள்ளும் பொழுது வானங்களும் பூமியும் சுகாதாரமான சூழ்நிலைகளை நமக்காக அந்த நொடிப்பொழுதே உருவாக்குகின்றது. நாம் அதை பார்ப்பவர்கள் இல்லை, நிச்சயமாக கவனம் உடையவர்களுக்கு அதனுடைய சிறப்புத்தன்மை வழங்கும். இறைவனை நான் இறை உணர்வாக உணர்கின்றேனே தவிர இறைவனை நான் ஒரு பொருளாக பார்க்கக்கூடிய ஒரு அம்சமாக நாம் அதனை கவனிக்கக்கூடாது. அதனை பார்க்க வேண்டும் என்று முனைவதில் அர்த்தமில்லை. இந்த கண்களுக்கும் காதுகளுக்கும் இந்த ஐந்து புலன்களுக்கும் நிச்சயமாக அது எட்டக்கூடிய அளவுக்கு இல்லை. மகாசக்தியானது இறை ஆற்றல் உங்களுக்கு உணர்வாக அமைக்கப்படுகின்றது. அந்த உணர்வில் ஆற்றல் இருக்கின்றது. அந்த உணர்வில் உயிரோட்டம் இருக்கின்றது. அந்த உயிரோட்டம் உங்களை படைக்க இருக்கின்றது. நிச்சயமாக உங்களுடைய இறைவன் உங்களுடைய உள்ளத்தில் நிகழக்கூடிய அசைவுகளை கவனித்துக் கொண்டிருக்கின்றான். என் புலம் அசைகின்றதா அல்லது ஐந்து புலன்களின் பக்கம் அது தலிகிட்டு போய்க் கொண்டிருக்கின்றதா என்பதை இறைவன் அறிகின்றான், பார்க்கின்றான். உங்களுடைய உள்ளத்தின் மீது ஆணையாக இறைவனுடைய கட்டளை அந்த உள்ளம் என்பது ஆன்மாவாக இருந்து உங்களை வழிநடத்துகின்றது. உங்களுடைய தேவைகளை இலக்கை கொண்டு உங்களுக்கு வழிநடத்துகின்றது. சுகமான வாழ்க்கை வாழ்நாள் முழுமைக்கும் வேண்டும் இலக்கு அமைக்கப்பட்டுவிட்டது. இனி அதற்கான பாதைகள் இரண்டும் இருக்கின்றன. ஆன்மாவிலிருந்து இது எனக்கு அளிக்கப்பட்டிருக்கின்றது. இறை உணர்வாக இருக்கின்றது. அது எனக்கு சமீபமாக இருக்கின்றது. அந்த ஆன்மாவிலிருந்து வரக்கூடிய ஒவ்வொரு வார்த்தையையும் நான் பூஜிக்க வேண்டும். என் அறிவை கொண்டு முடியுமா முடியாதா என்று சந்தேகப்பட்டு அதனை கடங்கப்பட்டதாக ஆக்கிவிடக்கூடாது. என்னுடைய பூஜையை கட்டிவிடும். இறைவனிடம் நான் தூய்மைப்படுத்தக்கூடிய இறைவனுடைய வாக்குகளை தூய்மைப்படுத்தக்கூடிய அந்த பாகம் என்னை விட்டு நீங்கிவிடுகின்றது. அவனுக்கே எல்லா புகழும் என்று இன்று நான் வாழ்ந்து கொண்டிருக்கிற சுகமான சூழ்நிலையை அவனுக்கே நான் உரித்தாக்கக்கூடிய அந்த தன்மையும் நன்றி கெட்ட தன்மையாக மாறி நான் வாழ்ந்து கொண்டிருக்கின்றேன் என்று என்னை இறைவனுக்கு இணையாக ஆக்கிக் கொண்டிருக்கக்கூடிய அந்த கெட்ட சூழ்நிலைகளில் நான் வாழ்ந்து வருகின்றேன். இறைவனுக்கு இணையாக நாம வானங்களையும் பூமியும் படைத்தது நாம அவ்வாறு இருக்க வானங்களிலும் பூமியில் நிகழக்கூடிய நிகழ்ச்சிகள் ஒவ்வொன்றும் உங்களுடைய உள்ளத்திலிருந்து உங்களுடைய மனதிற்கு அறிவிக்கப்படுகின்றது. உள்ளம் என்பது ஆன்மா. இறைவனுடைய செய்தியை தாங்கி உங்களுடைய மனதிற்கு உணர்வாக அமைக்கப்படுகின்றது. இந்த இறை உணர்வு உங்களால் சாத்தியமில்லை, அழகானது, நிறைவேறியே ஆக வேண்டும் என்ற அந்த சத்தியத்தையும் உறுதியையும் கொண்டு உங்களுடைய மனதில் ஆழமாக பதிய வைக்கின்றது. இறைவனுக்கு அது சாத்தியம். இறை உணர்வோடு நீங்கள் வாழ்ந்து வாருங்கள். இறை இல்லத்தில் நீங்கள் வாழும் பொழுது உங்களுடைய மனம் இறை இல்லத்தை நோக்கி முகம் நோக்கி இருக்க வேண்டும். உங்களுடைய உள்ளத்தை நோக்கி, ஆன்மாவை நோக்கி, அவனுடைய கட்டளையை நோக்கி இருக்க வேண்டும். அப்படி என்றால் உங்களுடைய இறை இல்லம் எங்கிருக்கின்றது என்பதை அறியுங்கள். உங்களுடைய நெஞ்சத்தோடு இணைந்திருக்கின்றது. உங்களுடைய சுவாசங்கள் அந்த நெஞ்சத்தோடு இணைந்திருக்கின்றது. உங்களுடைய மார்ப இதயத்தின் துடிப்புகள் அதனோடு இணைந்திருக்கின்றன. சுகாதாரமான வாழ்க்கைக்கு இந்த இரண்டும் சீராக இயங்க வேண்டும். உங்களுடைய இதயமும் உங்களுடைய சுவாசங்களும் சீராக அமைய வேண்டும். உங்களுடைய உள்ளம் சீராக அமைப்பதற்கு, உங்களுடைய வாழ்க்கை சீராக அமைவதற்கு, உங்களுடைய எண்ணங்கள் அடைக்கடி அமைந்திருப்பதற்காக வேண்டி இவ்வளவு அழகான வாழ்க்கையை இவ்வளவு சமீபமாக நெஞ்சத்தோடு இணைத்து அது உங்களை இருதயத்தோடும் உங்களை சுவாசங்களும் நினைத்திருக்கும் பொழுது எவ்வளவு அழகான மனநிலையும் எவ்வளவு அழகான சுவாசங்களும் எவ்வளவு இறைவன் உங்களுக்காக இனியும் காத்திருக்கின்ற கொடுப்பதற்காக வேண்டி கவலைகளுக்கு ஏது இடம் அங்கு. எனக்கு நோய் வந்துவிட்டது என்று கூறுகின்றோம், நோய் நீங்க வேண்டும் என்று இரண்டு வாக்கு இருக்கின்றது. அவன் உங்களுக்காக அந்த காரியத்தை தீர்மானித்து விட்டான். இப்பொழுது நீங்கள் படியுங்கள் அத்தியாயம் 16:40. அத்தியாயம் 16:40. இறைவன் ஒரு காரியத்தை உங்களுக்காக தீர்மானிக்கும் பொழுது அவன் அதற்காக கட்டளையிடுவதெல்லாம் ஆகட்டும், உங்களுக்காக இது வேண்டும் என்று உங்களுடைய மனதிற்கு அறிவிப்பதுதான். உடன் அது ஆகிவிடுகின்றது. அதற்கான ஏற்பாடுகள் அவ்வளவும் ஆகிவிடுகின்றது. இனி அந்த பாதையை நோக்கி உங்களுடைய பயணம் தொடரும். உங்களுடைய விருப்பங்கள் ஆழமாகின்றது. உங்களுடைய உள்ளத்தில் ஒரு விருப்பம், அந்த விருப்பத்தை அமைப்பவன் இறைவன். அந்த விருப்பமானது பாதை அல்ல, அந்த விருப்பமானது இலக்கையே ஆகிவிட்டது, இலக்காகவே ஆகிவிட்டது. இதுதான் என்னுடைய டார்கெட், என்னுடைய முடிவான பயணம் அங்குதான். சுகமாக வாழ வேண்டும், இதற்கப்பால் உங்களுக்கு இலக்கில்லை. சுகத்தில் நான் வாழ வேண்டும் என்றென்றும் இதற்கப்பால் இலக்கு என்ன? உங்களுடைய இறைவன் உங்களுக்கு அறிவிக்கும் போது இலக்கை அறிவித்து விட்டான். நம்புங்கள், பாதையை நான் அறிவிப்பேன். தன்னிச்சையாக நிகழும், எதேச்சையாக நிகழும். உங்களுடைய அறிவை கொண்டு நிகழ்த்த முடியாது. ஆரம்பத்தில் பார்த்தோம் அறிவை கொண்டு எந்த அளவுக்கு கஷ்டம் என்பதை. அறிவை கொண்டு வாழ்ந்திருப்பதன் காரணமாகத்தான் நான் என் சுகத்தை நோக்கி என் பாதையை அமைத்துக் கொண்டிருக்கின்றேன். இந்த பாதை அல்ல, தன்னிச்சையாக இயற்கையாக நிகழ்வுதான் பாதை. அந்த பாதையில் தான் உங்களுக்கு அமைதியிருக்கின்றது. சூழ்நிலைகள் அவிதமாகத்தான் அமையும், உங்களை அந்த பாதையின் மீது அமைத்து செல்லும். உங்களுடைய விருப்பங்களின் மீது நீங்கள் வழி நடத்தப்படுவீர்கள். விருப்பங்கள் என்பது இலக்காக இருக்க வேண்டும். ஆனால் உங்களுடைய வாழ்க்கை உங்களுடைய பாதையாக நடைபாதையாக ஆக்கிக் கொண்டீர்கள், கால்நடை பாதையாக ஆக்கிக் கொண்டீர்கள். நாம் கால்நடைகளாக ஆகிவிட்டோம். விருப்பங்கள் இறைவனிடமிருந்து இலக்காக அமைந்துவிட்டன. இது எனக்கு தேவை, பணம் தேவை, உங்களுடைய இலக்கு. வாழ்க்கை அழகான வாழ்க்கையாக அமைய வேண்டும், இது தேவை, இறைவனுடைய இலக்கு. இது எல்லாம் சமமா? இப்பொழுது பணம் வேண்டும், என்ன செய்ய வேண்டும்? உடைக்க வேண்டும். அழகான வாழ்க்கை வேண்டும், என்ன வேண்டும்? என்ன என்பது தெரியவில்லை, அழகான உணர்வாக இருக்கின்றது, நீ கொடுத்தால் தேவையில்லை. பணத்திற்கு உடைக்க வேண்டும், அழகான வாழ்க்கைக்கு நம்பிக்கை வேண்டும். உழைப்பிற்கு உடல் உறுதி வேண்டும், நம்பிக்கைக்கு மன உறுதி வேண்டும். உழைப்பிற்கு அவசரமாக தேட வேண்டும். சுகமாக வாழ்வதற்கு எவ்வளவு பொறுமையாக வாழ்வீர்களோ அந்த அளவுக்கு நம்பிக்கை அதிகமாகும், உறுதிப்படுத்தப்பட்டுவிடும், மனம் அமைதியடையும், சுகமான வாழ்க்கையை அது எதிர்நோக்கி இருக்கணும். இனி நீங்கள் படிக்க வேண்டும், 25 படிக்க வேண்டும். சுகமான வாழ்க்கைக்கு உங்களை படைத்ததே சுகத்தில் தான் படித்தான். இனி நீங்கள் சுகத்தை பெறுவதற்காக இல்லை, அதற்கு நன்றியோடு இருங்கள். படைத்த நாளிலிருந்தே அகிலங்கள் உங்களுக்கு துணை செய்யக்கூடிய அந்த வாழ்க்கையின் பாதையில் நான் உங்களை அமைக்கின்றேன். இதில் எதனை நீங்கள் மறுப்பீர்கள்? குட்டிச்சுவரா போய் ஒன்றுக்கும் உதவாத கழுதையாக மாறி சுமசமத்து பிறகு கட்டரம்பா போயிட்டு நான் வாழப்போறேங்கிற வாழ்க்கையை வாழ்ந்து கொண்டிருக்கின்றோம். இந்த வாழ்க்கை வேண்டாம், விரும்புங்கள். அந்த விருப்பம் நீங்கள் ஆசைப்படுகின்றீர்களே அதுக்கு நேர் அழகானது, மாறானது, உன்னதமானது, உயர்வானது. ஆசைப்படுவது என்பது ஒரு பொருளை பார்க்கின்றேன், அழகாக இருக்கிறது, ஆசைப்படுகின்றேன். அழகாக இருக்கிறது என்று நீங்கள் ஒரு பொருளை பார்க்கும் பொழுது அதை நீங்கள் ஆசைப்படுகின்றீர்கள். உங்கள் கைகளுக்கு அது வேண்டும், எனக்கு வேண்டும்னு ஆசைப்படுறேன், அவ்வளோதான். இந்த கைகளுக்கு வேண்டும் என்று இருக்கும் பொழுது அதை தோள்களால் நான் பரிசிக்க வேண்டும். அந்த ஸ்பரிசங்களில் நான் என்னுடைய வாழ்க்கையை திருப்தி அடைகின்றேன். ஆக மட்டமான உணர்ச்சி தோல் உணர்ச்சி தான். ஆக மட்டமான ஆசை தோல் இச்சைகள் தான். படு கேவலமான ஆசைகள் அவ்வளவுமே தோள்களில் போய் முடிகின்றது. அந்த தோல் இச்சைகளும் மன இச்சைகளும் தோல் இச்சைகளும் இரண்டும் இணைந்து நம்முடைய வாழ்க்கையை பாழாக்கிவிட்டன, தலைமட்டமாக ஆக்கிவிட்டன. நான் மனிதன் என்ற அந்தஸ்திலிருந்து கீழே இறங்கிவிட்டேன். என் முழங்காலுக்கும் என் பாதங்களுக்கு அடியிலும் நான் முழு தூசியை போன்றாகிவிட்டேன். கெட்ட வாழ்க்கையில் நான் நுழைகின்றேன். எதிர்த்தாலும் தொட்டு பார்க்கணும், எதிர்த்தாலும் எனக்கு கையில் வேணும். நிச்சயமாக இந்த வாழ்க்கை உங்களுக்கு அனுமதிக்கப்பட்டதாக இல்லை. ஒரு சின்ன குழந்தைக்கு ஒரு அழகான சாமான் கொடுத்தா கூட பார்த்து தூக்கி வீசி போட்டுரும். அந்த குழந்தையுடைய ஞானம் அப்படி நீங்கள் அது ஓடி போய் பத்திரமாக பாதுகாத்து, கீழே விழுந்தாமல் பாதுகாத்து. அது ஒரு விளையாட்டு சாமான் தெரியும். அதை உடைக்கிறது அந்த குழந்தைங்களுடைய வேலை, இறைவனுடைய ஞானங்கள். அது வேண்டாம். வாழ்க்கை என்பது விளையாட்டு அல்ல, வேடிக்கை அல்ல. உங்களுக்கு விளையாட்டும் வேடிக்கையும் பொக்கிஷம். குழந்தைகளுக்கும் விளையாட்டு சாமான்களை பத்திரமாக பாதுகாத்துக் கொள்ள வேண்டும். உடைச்சி போட்டு உடைக்கிறதுக்காக உள்ளதாக அது. அந்த குழந்தைகளுக்கு ஞானம் நமக்கு கிடையாது. நாம் இன்று தோல் இச்சைகளுக்கு அடிமையாகிவிடக்கூடாது. அதுதான் ஆக இழிவானதும் இலக்காரமானதுமாக இருக்கின்றது. கண்கள் அனைத்துமே பார்க்கின்றது அழகாக இருக்கின்றது, உடனே கைகளுக்கு வேண்டும். கால்களில் இருக்கக்கூடிய அந்த ஓசைகள் அழகாக இருக்கின்றன. எந்த இன்ஸ்ட்ருமெண்ட்டும் அதை நான் பார்த்து தட்டி பார்க்கணும். அத்தோடு முடிந்துவிட்டது. ஆனால் யார் தோல் இச்சைகளுக்கு அடிமையாகவில்லையோ, தொட்டு பார்க்க வேண்டும் என்பதை விட்டு விலகி கொண்டிருக்கிறார்களோ, மனத்தினுடைய திண்மை, உணர்வினுடைய ஆழம், அதன் மீது உள்ள ஈர்ப்பு படிப்படியாக அவர்களுக்கு அதிகமாகி கொண்டிருக்கின்றது. இலக்கை நம்புவார்கள். இறைவனை நேரடியாக அந்த உணர்வை அவர்கள் நம்புவார்கள். அந்த நம்பிக்கையில் எந்த விதமான கலங்கமோ, அதாவது முடியுமா என்ற அந்த தீட்டு, அதனை படாமல் பாதுகாத்துக் கொள்வார்கள். இறைவனுடைய ஞானங்கள் அப்படியாக இருக்கின்றது. முடிந்த வரையில் நாம் தோல் இச்சைகளில் இருந்து விலகிக் கொள்ள வேண்டும். இறைவன் விதித்தது விதித்ததுதான். உள்ளத்தினுடைய அந்த உணர்வின் பக்கம், அந்த நம்பிக்கையின் பக்கம், நிச்சயமாக நமக்காக அகிலங்கள் முதலாக பூமி வரையிலும் உருவாகி கொண்டிருக்கக்கூடிய அந்த ஒரு சூழ்நிலையில் நாம் வாட வேண்டும். சூழ்நிலையை நாம் உருவாக்குபவர்கள் இல்லை. ஒவ்வொருவரும் கெட்ட தன்மைகள் இருக்கும் பொழுது என்னுடைய சூழ்நிலை என்று கூறுவார்கள், என்னுடைய நேரம் என்று கூறுவார்கள். இந்த நேரமும் இந்த சூழ்நிலையும் நமக்கு மாற வேண்டும். உங்களிடம் இல்லை சூழ்நிலையை மாற்றுவது. அப்படியென்றால் உங்களுக்காக சூழ்நிலையை உருவாகி கொண்டிருப்பது யார்? உங்களுடைய எண்ணங்களில் இருக்கக்கூடிய இறைவனுடைய சத்திய வாக்கு. அந்த உணர்வில் உங்களுடைய அறிவு தீட்டுப்படாமல் இருக்கும் வரையில் சூழ்நிலைகள் அழகாக இருக்கின்றன. கவலையை நான் பார்க்கின்றேன், சூழ்நிலைகளில் கவலை இல்லை. இனிதான் நான் என்னுடைய கவலையை நீக்கப் போகின்றேன், நான் நீக்கப் போகின்றேன். இறைவன் கூறுகின்றான், கவலை இல்லாத வாழ்க்கை அமைதியை கொண்டு நீங்கள் என்னிடம் திரும்புங்கள். நான் உங்களுக்கு அமைதி வேண்டும் என்று அறிவித்தேன், நீங்கள் எனக்கு கவலை இருக்கிறது என்று கூறுகின்றீர்கள். நான் அமைதி வேண்டும் என்று அறிவிக்கின்றேன், நீங்கள் கவலை இருக்கிறது என்று கூறுகின்றீர்கள். பிறகு எனக்கு அமைதி வேண்டும் என்று கூறுகின்றீர்கள், என் இறைவன் எனக்கு அமைதியை விதித்திருக்கின்றான், அது நிகழும் என்பது அப்பொழுதுதான் நம்பிக்கை வரும். நான் என்று கூறும் வரையில் நம்பிக்கை வராது. ஆனால் இறைவனால் முடியும் என்பது அந்த சத்தியம் நமக்கு அமைக்கப்பட்டிருக்கின்றது. இதன் காரணமாக என்னுடைய இறைவன் எனக்கு அமைத்திருக்கின்றான், இந்த ஒரு வாக்கை கொடுத்திருக்கின்றான் என்று எண்ணும்போது மட்டும்தான் அந்த அமைதியும் நம்பிக்கை கொள்ளக்கூடிய அந்த சூழ்நிலையும் உருவாகும். இப்பொழுது எனக்காக விதிக்கப்பட்ட சூழ்நிலை மாறுகின்றன. அத்தியாயம் 16:40. அவன் ஒரு காரியத்தை விதிக்க கருதி அதனிடம் கூறுவதெல்லாம் ஆகுக. நம்முடைய உள்ளத்திலிருந்து நமக்கான ஒரு விஷயம் அமைக்கப்படுகின்றது, மனதிற்கு அமைக்கப்படுகின்றது, சுகமாகட்டும், ஆகுக. நல்லபடியாக உங்களுக்கு விடியட்டும், ஆகுக. நல்ல வாழ்க்கையாக உங்களுக்கு அமையட்டும், ஆகுக. கஷ்டமில்லாத வாழ்க்கையாக உங்களுக்கு அமைய வேண்டும், சுகமான வாழ்க்கையாக அமைய வேண்டும். இந்த வேண்டும் என்ற அந்த ஒரு அழகான விஷயத்தை உங்களுடைய விருப்பங்களாக இறைவன் அமைக்கின்றான். இது ஹஜ் என்பதாகும். நாம் நம்முடைய பயணத்தை, புனித பயணத்தை ஆரம்பிக்கின்றோம். உள்ளத்தினுடைய விருப்பத்தை கொண்டு, என்னுடைய அறிவின் தீட்டை விட்டு நீக்கிக் கொண்டு, அதனை பாதுகாக்கும் விதமாக நான் வாழும் காலமெல்லாம் என்னுடைய புனித யாத்திரையை, அந்த இலக்கை நோக்கி நான் ஆரம்பிக்கின்றேன். இதற்கு பெயர் ஹஜ். ஹஜ் என்பது விருப்பங்கள். உங்களுக்காக ஒவ்வொரு மூச்சிலும் உங்களுடைய ஹஜ் விருப்பங்கள், வாழ்க்கையினுடைய லட்சியங்கள், இலக்குகள் அமைக்கப்படுகின்றன. வேண்டும், 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 வேண்டும். இதற்கான வழிமுறைகள் உங்களிடம் இல்லை. சூழ்நிலைகளில் அந்த வழிகள் இருக்கின்றது. சூழ்நிலைகளில் அந்த பொருத்தம் இருக்கின்றது. வானங்கள் முதலாக பூமியிலும் உள்ள சூழ்நிலைகள் உங்களுக்காக மாற்றப்படுகின்றன. ஒவ்வொருவருக்காகவும் தனித்தனியாக மாற்றப்படுகின்றன. அவரவருடைய தன்மைக்கேற்ப, அவரவருடைய நம்பிக்கைக்கேற்ப, தன்னம்பிக்கைக்கேற்ப, அல்லது இறை நம்பிக்கைக்கேற்ப, இறை உணர்வுகளில் வாழ்வதற்கேற்ப, அல்லது தன்னுடைய வாழ்க்கையில் மதிவிழந்து விட்டார்களே அந்த வாழ்க்கைக்கேற்ப, சூழ்நிலைகள் கேடுகளாகவும் நன்மைகளாகவும் மாறுகின்றன. உங்களை சுற்றிலும் பூமியிலும் விளைந்து கொண்டிருக்கின்றது உங்களுக்கு விரோதமான பயிர்களாக, அல்லது பூமி மரட்டு பூமியாக ஆகிவிட்டது. சுத்தமாக உங்களுடைய நம்பிக்கை அற்றுப்போய்விட்டதன் காரணமாக நீங்கள் வாழக்கூடிய வாழ்க்கையை உங்களுக்கு தெளிவாக அறிவித்திருக்கின்றான். உங்களுடைய ஹஜ் பயணத்தை மேற்கொள்ளுங்கள். ஹஜ் என்பது விருப்பங்கள். மக்காவுக்கு போவதில்லை, புனித யாத்திரை என்பது அந்த இலக்கை நோக்கி நீங்கள் உங்களுடைய மனதில் இறைவனுடைய உணர்வை கொண்டு அவன் மட்டும்தான் கதி என்ற அந்த உணர்வை கொண்டு தூய்மையை கொண்டவர்களாக அவனுக்கு அனைத்து புகழும் என்ற அந்த புகழை கொண்டு உங்களுடைய சூழ்நிலைகள் உங்களுக்கு ஒத்துவரக்கூடிய அந்த நிலையை நீங்கள் கவனியுங்கள். என் சூழ்நிலைகள் எனக்கு நன்றாக இருக்கின்றதா என்பதை அறிவிப்பது என்னுடைய மனதில் இருக்கக்கூடிய கவலை நீங்க மனம் அமைதியிருக்கிறதா. இந்த அமைதி சூழ்நிலைகளிலிருந்து அமைக்கப்பட்டது, சுவாசங்களிலிருந்து. அந்த சூழ்நிலைகளை நான் சுவாசிக்கின்றேன், அந்த சுவாசங்களில் என்னுடைய கவலை நீக்கப்படுகின்றது, என்னுடைய அறிவு நீக்கப்படுகின்றது, என்னுடைய நம்பிக்கை உணர்த்தப்படுகின்றது. நான் நம்பிக்கை கொள்ள வேண்டும் என்று பயிற்சியை மேற்கொள்ளாதீர்கள், அது தன்னிச்சையாக இயற்கையாக அமைய வேண்டும். என்னுடைய கேடுகளை விட்டும் நான் நீங்கிக் கொள்கின்றேன். என்னால் இயலாது என்று தெரியும் பொழுது ஏன் அந்த இயலாமையை நாளைக்கு வரைக்கு என்னுடைய வாழ்நாள் முழுமைக்கும் நான் அதை அமைத்து எனக்கு வாழ்க்கை வழியில்லை என்று நாளைய வாழ்க்கையை முட்டுமொத்தமாக நீங்கள் முடிவிடுகின்றீர்கள். ஏன் எவ்வாறு நாம் தீர்மானிக்கின்றோம்? இறைவன் விதித்த விதி ஹஜ், இலக்கு சுகமான வாழ்க்கை. இறுதி மூச்சு வரையில் சுகமான வாழ்க்கை. அந்த இறுதி மூச்சு வரையில் வரக்கூடிய அந்த கலங்கங்கள் நான் என் அறிவை கொண்டு கற்பிப்பது நாளைய வாழ்க்கையில். எவ்வளவு நமக்கு அறிவு என்ற ஒன்று இல்லாமல் போதையிலும் மயக்கத்திலும் இருக்கக்கூடிய நிலையில், ஒரு சூன்யத்தை கொண்டிருக்கக்கூடிய நிலையில் நாளைய வாழ்க்கையை நான் தீர்மானிக்கின்றேன். ஒரே ஒரு கேள்விதானே, நாளை வாழ்க்கை யார்கிட்ட இருக்குது? என்னிடம் இல்லை. பிறகு யாரிடம் இருக்கின்றது? இறைவனிடம். பிறகு நாளைய வாழ்க்கையை பற்றி இவ்வளவு தரமாக தீவிரமாக யோசிக்கின்றீர்களே. மனமுரண்டாக உங்களுக்குள் விவாதம், வாக்குவாதம், எப்படி வாழ்வது, எப்படி வாழ்வது, எப்படி வாழ்வது? உங்களுக்கு வாழ்க்கையை நான் அமைத்து விட்டேன் முழுமையுமாக நீங்கள் இறைவனை ஏற்றுக்கொள்வாயிருந்தால் எப்படி என்று கேள்வி கேட்காதீர்கள். பொறுமையை கொண்டு எனக்கு நீ உதவி செய்ய இறைவனை என்று கேளுங்கள். நீ வாக்களித்து விட்டாய், எப்படி என்பது உனக்குத்தான் தெரியும். ஒவ்வொரு நாளையும் எப்படி நடத்துவது, ஒவ்வொரு மூச்சையும் எப்படி நடத்துவது என்பது உங்களுக்கு தெரியுமா? இவர்களுக்கு தெரியுமா? உங்களை வழிநடத்து கொண்டு போகின்றான் உங்களுடைய புனித பாதையின் மீது. யார் பொறுமையாளர்களாக இருக்கின்றார்களோ நிச்சயமாக அவர்களுக்கு அந்த புனித பாதை அமைக்கப்படுகின்றது, வழிநடத்தப்படுகின்றீர்கள். உங்களுடைய புனித யாத்திரை உங்களுடைய இலக்கை நோக்கி, உங்களுடைய விருப்பத்தை நோக்கி செல்ல வேண்டும். ஒவ்வொருவரும் உங்களுடைய ஹஜ் என்ற புனித பயணத்தை மேற்கொள்ளுங்கள். உங்களுடைய மனதிலிருந்து உள்ளத்திற்கு, உள்ளம் என்பது ஆன்மா, இறைவனுடைய உணர்வுகள், கட்டளைகள் அங்கிருந்து உங்களுடைய மனதுக்கு பிறப்பிக்கப்படுகின்றன. நீங்கள் சுகமாக வாழ வேண்டும். யாருடைய கட்டளை? வேண்டுமா வேண்டாமா என்று கேட்கும்பொழுது வேண்டும் என்ற அந்த ஒரு எண்ணத்தை தேர்ந்து உங்களிடமிருந்து ஒரு பதில் வராது. பிறகு எப்படி என்று கேட்கின்றீர்கள். முதலில் அமையுங்கள். சுகமான வாழ்க்கை உங்களுக்கு அமைக்கப்பட்டு விட்டது என்பது அறியுங்களா? அத்தியாயம் 16:40 அடிப்படையில் ஒரு காரியத்தை அவன் தீர்மானித்து விட்டால் ஆக என்பதுதான் உடனே ஆகிவிடுகின்றது. உங்களுக்காக அது தீர்மானிக்கப்பட்டதாக ஆகிவிடுகின்றது. இப்பொழுதே கண் முன்னால் பார்ப்போமா? அப்படி கிடையாது. உங்களுக்கு அது தீர்மானிக்கப்பட்டதில் ஆகிவிட்டது. இனி உங்களுடைய பயணத்தை மேற்கொள்ளுங்கள். நம்பிக்கையின் அடிப்படையில், தன்னம்பிக்கை என்ற அந்த கேடுகளை நீக்கிக் கொள்ளுங்கள். இறை நம்பிக்கை என்ற அந்த உணர்வின் பக்கம் திரும்புங்கள். மறைவானதின் மீது நம்பிக்கை கொள்ள உங்களுக்கு எந்த விதமான படிப்பும் கிடையாது, அறிவும் கிடையாது, ஆதாரமும் கிடையாது. இப்பொழுதுள்ள வாழ்க்கையிலேயே உங்களுக்கு நன்மையை மாற்றிக்கொள்வதற்கான அதிகாரம் கிடையாது. நான் முயற்சி செய்து கொண்டிருக்கின்றேன், அது மாற வேண்டும். அப்படிதான், எதுக்காக அது முயற்சி? அது உங்களுடைய முயற்சியில் நான் முடித்துக் கொள்வேன் என்று கூற முடியாது. முயற்சி செய்து பார்க்கலாம் என்று தான் கூறுவீர்கள். பார்க்கலாம்ங்கிறது எப்படி வேணாலும் நடக்கலாம். அப்படியானால் நன்மைக்கான முயற்சியா தீமைக்கான முயற்சியா என்பது உங்களுக்கு தெரியாது. முயற்சி வேண்டும் என்று கொள்வீர்கள். அந்த முயற்சியில் உங்களுடைய வாழ்க்கை இல்லை. இலக்கை பற்றி தெரியாது, அதனுடைய பாதையை பற்றி தெரியாது. நான் குழப்பமான சூழ்நிலையில் சூன்யத்தை கொண்டு நான் முயற்சி செய்கின்றேன். அது உங்களுடைய சூதாட்டத்திற்குரிய ஒரு பாதையின் பக்கங்களை அழைத்து செல்கின்றது. நிச்சயமாக குறிகேற்பதும் சூதாட்டமும் சைத்தானுடைய அருவறுக்கத்தக்க செயல்களுடையாகும். முயற்சி என்பது சைத்தானுடைய செயல், அருவறுக்கத்தக்கது. தெரியாத ஒன்றை தெரிந்தது போன்று நான் முயற்சி செய்கின்றேன் என்று கூறுவது எந்த வகையில் நீங்கள் நன்மையை கொண்டு வாழ்கின்றேன் என்பதற்கு சாத்தியமான பொருத்தமான ஒரு அமைப்பாக, ஒரு செயலாக இருக்க முடியும். நம்பிக்கை கொள்வது சத்தியத்தின் மீது நம்பிக்கை கொள்ளுங்கள். அட்டகாசத்தின் மீதும், அநியாயத்தின் மீதும், சூன்யத்தின் மீதும், சூதாட்டத்தின் மீதும் நம்பிக்கை கொள்கின்றீர்கள். முயற்சி என்று முயற்சி செஞ்சு பார்க்கலாம், இப்படியும் நடக்கும். எதுக்கு இந்த சூதாட்டம்? உங்களுடைய அறிவு உங்களை சூதாட்ட களத்தில் கொண்டு சேர்க்கும் சைத்தானுடைய பாதை. ஹஜ் உங்களுடைய விருப்பங்கள், உங்களுடைய மனதில் ஒவ்வொரு மூச்சிலும் அந்த விருப்பங்கள் உங்களுக்காக அமைக்கப்பட்டு கொண்டிருக்கின்றன. ஒவ்வொரு மூச்சிலும் அந்த விருப்பங்கள் இலக்குகள் பாதை அல்ல, பாதை அவனிடம் இருக்கின்றது. மறைவானவற்றின் பாதைகள் எல்லாம் அவனிடம் இருக்கின்றன. நிச்சயமாக உங்களுடைய இறைவன் உங்களுடைய உள்ளத்தில் நிகழக்கூடிய ஒவ்வொரு அசைவையும் கவனித்துக் கொண்டிருக்கின்றான். அத்தியாயம் 6:59. இந்த பாதை மறைவானதா அல்லது வெளிப்படையானதா? இலக்கு தெரிந்துவிட்டது வேண்டும் என்று பாதை தெரியாது, அதற்கான வழிமுறைகளும் தெரியாது. நிச்சயமாக இந்த பாதை இறைவனிடம் இருக்கின்றது. மறைவானவற்றின் பாதைகள் அவ்வளவும் அவரிடம் இருக்கின்றன. நம்பிக்கை கொள்ளுங்கள். நீங்கள் நம்பிக்கை கொள்வது மறைவானவற்றின் மீது. எனக்கு தெரிந்தவற்றின் மீது நம்பிக்கை கொள்வதற்கு எதுவும் இல்லை. இருப்பதை பார்த்தாகிவிட்டது, அங்கங்கே இருக்கின்றது, நம்பிக்கை கொள்வதற்கு ஒன்றும் இல்லை, இருக்கிறது அவ்வளவுதான். ஆனால் சுகமான வாழ்க்கை என்ன என்பது நமக்கு பொருள் அடிப்படையில் அனுமானிக்க முடியாது. சூழ்நிலைகளின் அமைப்பில் அது அமைய வேண்டும். சுகம் என்பது சூழ்நிலைகளின் அமைப்பை பொறுத்திருக்கிறது. வெளிப்படையான பொருள்கள், வீடு, காரு, வாசல், பங்களா, இது கிடையாது. அப்படித்தானே? நாம் நினைத்துக் கொண்டு சுகமான வாழ்க்கை என்பது என்னுடைய பணம் எவ்வளோ இருக்கிறதோ, என்னுடைய வாழ்க்கையிலேயே உலகத்தினுடைய பொருள் எவ்வளவு இருக்கின்றனவோ அதை கொண்டு நான் வாழ்வது சுகமான வாழ்க்கை. சூழ்நிலைகள், அழகான மனதின் சூழ்நிலை, நம்பிக்கைக்குரிய சூழ்நிலை இங்கே இருக்க வேண்டும். இந்த நம்பிக்கை சூழ்நிலை உருவாகி இருக்க வேண்டும். நான் இப்போது சுகமாக வாழ்ந்து கொண்டிருக்கின்றேன், மறைவான சுகத்தில் வாழ்ந்து கொண்டிருக்கின்றேன். விசாலமான வாழ்க்கை வேண்டும் எனக்கு. தோட்டம் திறவுகளில் வாழ வேண்டும். அந்த தோட்டம் திறவுகள் அல்ல, அந்த சூழ்நிலை வாழ வேண்டும். உங்கள் கேள்வி கிடையாது. கெட்ட வழிமுறை, பங்களாக்கள் வேண்டும், எனக்கு காடு வேண்டும், பணம் வேண்டும், உலகத்தினுடைய மனிதர்கள் கண்டுபிடித்த இந்த சுகப்பொருள்கள்லாம் வேண்டும், நான் வாழ்ந்து கொண்டிருக்கின்றேன் என்று கூறுவதற்கு மிக கெட்ட வாழ்க்கை. அதில் உங்களுடைய நன்மைகள் இல்லை, உயிரோட்டம் இல்லை, சுகாதாரம் இல்லை. மாறாக அகங்காரமும் ஆணவமும் ஆடம்பரமும் தவிர வேறு எதுவுமே கிடையாது. அகங்காரம், ஆணவம், ஆடம்பரம் இருக்கக்கூடிய உயிரையும் தொலைத்துவிடும். இந்த ஆடம்பரங்களில் உயிரோட்டம் கிடையாது, வீணும் வேடிக்கையும் தவிர என்னுடைய வாழ்க்கையாக அமைக்கவில்லை. இதற்குரிய பயன்கள் என்னிடம் இருப்பதெல்லாம் தீர்ந்து போகக்கூடிய ஒரு நாள் வரும். அப்பொழுது நீங்கள் சூழ்நிலைகளை பார்ப்பீர்கள். அத்தியாயம் 16:96. உங்களிடம் இருப்பவை எல்லாம் தீர்ந்துவிடும். தன்னம்பிக்கைக்கு உரியதாக வைத்திருக்கின்றீர்களே, அவ்வளவும் தீர்ந்து போகக்கூடிய ஒரு நாள் வரும். இனி என்ன செய்வது என்று புரியாத அந்த நேரம் வரும். விதிக்கப்பட்ட அந்த இலக்கு இருக்கின்றது, சுகமாக வாழ வேண்டும். கவலைகள் வந்துவிட்டன, கவலைகள் நீங்க வேண்டும். கவலைகள் சூழ்நிலையின் அடிப்படையில் தேவை, பொருள் அடிப்படையில் கவலை கிடையாது. எனக்கான நேரம் நல்ல நேரமாக விடிய வேண்டும் என்ற அந்த அடிப்படையை தவிர உங்களுக்கு பொருள் அடிப்படையில் கிடையாது கவலை. பயமும் அப்படித்தான், துக்கமும் அப்படித்தான். சூழ்நிலைகள் இழந்து கொண்டிருக்கிற சூழ்நிலை, மடிந்து கொண்டிருக்கிற சூழ்நிலை, வருத்தி கொண்டிருக்கிற சூழ்நிலை, நம்பிக்கைக்கு எதுவுமே இல்லாத சூழ்நிலை. சூழ்நிலைகள் மீது உங்களுக்கு அதிகாரம் இல்லை. உங்களுடைய வாழ்க்கை சூழ்நிலை அடிப்படையில் அமைந்திருக்கின்றது. வானங்கள் முதலாக பூமி வரையிலும் ஒவ்வொருவருக்கும் தனித்தனிய முறையை, தனித்தனிய உலகம். எல்லோருக்கும் மறைவான முறை பூமி இல்லை. அந்தந்த உள்ளத்திற்கு ஏற்ப சூழ்நிலைகள் அவர்களை சூழ்ந்து நிற்கின்றது. என் நயம் சரியில்லைன்னு சொல்லுவோம், என் சூழ்நிலை சரியில்லைன்னு சொல்லுவோம். ரொம்ப வளர்ந்த மாதிரி யார் கொண்டு வந்த இந்த வார்த்தைகளை? பிறகு பொருளை பார்க்கின்றீர்கள், இது வேண்டும் இல்லை. நிச்சயமாக இல்லை. படைக்கக்கூடிய ஒருவன் படைத்துவிட்டான் உங்களுக்காக ஆக என்பது உங்களுக்காக தீர்மானமாக பிரத்யேகமாக ஒவ்வொருவருக்கும் தனித்தனியான முறையை அவர்களுடைய நன்மைக்கு ஏற்ப சூழ்நிலைகள் இங்கே இருக்கின்றன. எந்த அளவுக்கு நம்பிக்கை கொண்டிருக்கிறீர்களோ சூழ்நிலை அழகானது, எந்த அளவுக்கு நம்பிக்கை கொள்ளவில்லையோ சூழ்நிலை கட்டுவிட்டது. நீங்கள் உங்களுடைய ஹஜ் என்ற பயணத்தின் மீது, புனித பயணத்தின் மீது அமையுங்கள். தன்னிச்சையாக அழகான வாழ்க்கையாக நீங்கள் அமைய வேண்டும். எல்லோரும் ஒட்டுமொத்தமாக கூட்டிகிட்டு போயிட்டு மக்கா, ஒரு திருப்பதி, ஒரு வேளாங்கண்ணி, நான் புனித பயணம் முடிச்சுட்டு வந்துட்டேன். என்ன புனித பயணம் முடிச்சிங்க, என்ன காரியம் சாதிச்சிங்க? ஒன்றும் கிடையாது. மனிதர்கள் கற்பித்த இந்த வழிமுறை மிக கெட்டது. உங்களுடைய மனம் உள்ளத்தின் பக்கம் அது சங்கமிக்க வேண்டும், அதன் பக்கம் முன்னோக்க வேண்டும். அந்த இலக்கு எதுவோ அது சூழ்நிலையாக அமைய வேண்டும். அந்த சூழ்நிலைகளே உங்களை வாழ்க்கின்றது. கார், வீடு, வாசல், பங்களா, பணம், பொருள் அசுத்தமான விளக்க மாற்றால் தூக்கி எறியப்படக்கூடிய வேண்டியவை நீங்கள் உங்களுடைய வாழ்க்கையை அமைத்துக் கொண்டிருக்கின்றீர்கள். அதில் உயிரோட்டம் கிடையாது. சூழ்நிலை, அழகான சூழ்நிலை உயிரோட்டத்தை கொடுக்கின்றது, கெட்ட சூழ்நிலைகள் உங்களை உயிரோட்டத்தை நீக்கிவிடுகின்றது. அழகான நன்மரமாக இருக்கின்ற சூழ்நிலையின் குளிர்ச்சியின் காரணமாக, கெட்ட பட்டமரமாக ஆகிவிட்டது சூழ்நிலைகளுடைய வளர்ச்சியின் காரணமாக. உங்களுடைய உள்ளமும் அப்படித்தான். நம்பிக்கைக்குரிய சூழ்நிலைகள் தொடர்ந்து இருந்திருக்க வேண்டும் உங்களுடைய அழகான வாழ்க்கைக்கு. இதனை ஏற்படுத்துவது யார்? இறை உணர்வு. பார்க்க முடியாத அந்த மாபெரும் இறை ஆற்றலின் மீது நீங்கள் அமைய வேண்டும். சத்தியப்பாதை. உங்களுடைய ஹஜ் பயணம் ஆரம்பமாகின்றது, உங்களுடைய புனித பயணம் உங்களுடைய மனதிலிருந்து உள்ளத்தின் பக்கம் ஆரம்பமாகின்றது. உங்களுடைய பயணம் அங்கு நீங்கள் உங்களுடைய வாழ்க்கையை சூழ்நிலைகளாக பார்ப்பீர்கள். இந்த சூழ்நிலைகளுக்கு நிகரான ஒரு வாழ்க்கை உங்களுடைய பொருளெடுப்பில் கிடையாது. என்ன அழகான சூழ்நிலை என்று பார்ப்பீர்கள், ஆனால் உணர முடியுமே தவிர உங்களால் வடிவமைத்துவிட முடியாது. பொருளின் அடிப்படையில் வடிவமைத்துக் கொண்டு வாழக்கூடிய அந்த உருவ வழிபாட்டை நீக்கிக் கொள்ளுங்கள். உள்ளத்தின் வழிபாடு சூழ்நிலைகளில் அழகான உணர்வுகளாக உள்ளத்தினுடைய பாங்குக்கு ஏற்படக்கூடிய அந்த மாபெரும் ஆற்றல் மிக்க சூழ்நிலைகள் எல்லாமே சாத்தியக்கூறுகளாக அமையுமே. அப்படிப்பட்ட சூழ்நிலைகள் உங்களுக்கு வேண்டும் என்பதை விரும்புங்கள். என்று முதலாக, யாரிடமும் நோய்கள் இல்லை. இப்பொழுது நீங்கள் சூழ்நிலையை விரும்பப் போகின்றீர்களா, பொருள்களை விரும்பப் போகின்றீர்களா? உங்களுடைய ஹஜ் பயணம் உங்களுடைய மனதிலிருந்து உள்ளத்தை நோக்கி ஆரம்பமாக போகின்றதா, அல்லது உங்களுடைய பொருள் அடிப்படையில் நீங்களாக ஏற்படுத்தி கொண்ட இந்த இடம் இந்த இடம் இந்த இடம், இது முஸ்லீம்களுக்கு புனிதமான இடம், கிறிஸ்தவர்களுக்கு இந்துக்களுக்கு, நீங்களாக ஏற்படுத்துவது புனித இடத்தை. அப்படி என்றால் உங்களுடைய வீடுகள் புனித இடம் இல்லை இல்லையா? அந்த வீடுகளில் உங்களுக்கு நான் வாழ்வளித்தேன், ஓய்வளித்தேன், உறைவிடமாக ஆக்கினேன், பாதுகாப்பாக ஆக்கினேன், மனதுக்கு அமைதியாக ஆக்கினேன், உங்களுடைய குடும்பங்களை அமைத்தேன், கண் குளிர்ச்சியை அமைத்தேன், ஒரு சுகாதாரமான அமைப்பை அமைத்தேன். இந்த வீடு உங்களுக்கு புனிதமான இடம் இல்லை. ரோட்டுக்கு வந்து கால்நடையாக போயிட்டு எங்கேயோ போய் மேய்ஞ்சிட்டு வர்றது பேர் புனித இடம். நன்றி கெட்டவர்களாக நாம் மாறிவிட்டோம். வீட்டின் சூழ்நிலையும் வீட்டுக்கு வெளியே ரோட்டுக்கு வந்த சூழ்நிலையும் வித்தியாசம் தெரியல. மனிதர்களை பின்பற்றி சீரழிந்தது. இன்று முதலாக நிறுத்தப்பட வேண்டும். இறை உணர்வுகளில் நான் வாழ வேண்டும். இன்று முதலாக என் உள்ளத்தோடு இணைந்து வாழ வேண்டும். மனம் உள்ளத்தோடு இருக்க வேண்டும். இந்த மனமானது இந்த ஐந்து புலன்கள் என்ற குப்பை தொட்டிக்கு சென்றுவிடக்கூடாது. அறிவு பார்க்கக்கூடியதையெல்லாம் நம்பக்கூடிய அறிவு. மனதுக்கு இரண்டு வழிகள் இருக்கின்றன. ஒன்று தரங்கெட்ட உங்களுடைய அறிவு, கண்கள், காது, மூக்கு, வாய், தோல் உருவாகக்கூடிய அது காட்டக்கூடிய அறிவு. இன்னொன்று உள்ளம் அறிவிக்கூடிய இலக்கு, சூழ்நிலைகளின் இலக்கு. எது வேண்டும் என்பதை நீங்கள் முடிவு செய்ய வேண்டும். கோயில்கள், மசூதிகள், சர்ச்சுகள் இவற்றில் போய் நாம் சீரழிவதை விட்டுவிட்டு உள்ளத்தினுடைய இறை இல்லமாக இருக்கக்கூடிய அந்த உள்ளத்தின் பக்கம் திரும்புங்கள். அங்கு நீங்கள் உங்களுடைய வாழ்க்கையை சரணடையுங்கள், உங்களுடைய மனதை சரணடைய செய்யுங்கள். அங்கு உங்களுடைய வாழ்க்கை ஆரம்பமாகின்றது. இன்று முதலாக உங்களுடைய சூழ்நிலைகள் மாற வேண்டும். மாணவர்கள் முதல் முதல் பூமி வரையிலும் பூமி வரையிலும் ஒவ்வொருவருக்கும் தனித்தனியான உலகங்கள் என்று அறியுங்கள். உறைவான ஒரே பூமி இல்லை. நானும் இவரும் பக்கத்து பக்கத்தில் இருக்கிறோம். அவருக்கு ஒரு கஷ்டமான சூழ்நிலை, எனக்கு அந்த சூழ்நிலை இல்லை. எப்பொழுது நெருக்கமாக இருந்தாலும் சூழ்நிலை மாற்ற முடியாது. அவர் அவருடைய கஷ்டத்தை அனுபவிக்க வேண்டும். நான் என்னுடைய வாழ்க்கையில் நான் எனக்காக சம்பாதித்து அனுபவிக்க வேண்டும். அவ்வளோதான். யாரும் யாருக்கும் உதவி செய்ய முடியாது. அகிலங்கள், எல்லா உலகங்களும் சேர்ந்த அகிலங்கள், அகிலங்கள் இறைவன் அவன் ஒருவனுக்கு மட்டுமே அனைத்து புகழும். பெருமை ஈர்க்கடை வேண்டாம். நம்முடைய இந்த உலகத்தில் யார் பெருமை கொண்டிருக்கின்றோமோ உள்ளத்திற்கு விரோதமான என் அறிவின் பக்கம் நான் திருப்பப்பட்டு விடுகின்றேன். அறிவு என்பது கடந்த கால வாழ்க்கையில் நீங்கள் அனுபவித்ததும் நீங்கள் கேட்டதும் பார்த்ததும் உங்களுடைய அனுமானங்களும் உங்களுடைய சந்தேகங்களுக்குரிய அறிவும் பாதையும் தான் உங்களுக்காக உரியது. ஆனால் யார் பெருமை கொள்ளவில்லையோ, பணிவுடையவர்களாக இருக்கின்றீர்களோ, இந்த பணிவை கற்பிப்பதற்காகத்தான் இவ்வளவு கஷ்டங்களும் ஏற்படுகின்றன. உங்களால் முடியாது, பணிவடையுங்கள், என் பக்கம் திரும்புங்கள். நான் கொடுத்த அந்த வாக்குகளின் பக்கம் திரும்புங்கள். உங்களுக்காக நான் நிறைவேற்ற கடமை பெற்றிருக்கின்றேன். என்னை தவிர உங்களுக்கு இறைவன் இல்லை. இறையை அளிப்பவன் இறைவன். அந்த இறையோ மறைவானது. அந்த இறையோ மறைவான சூழ்நிலையை கொண்டது. உங்களுக்கு அதன் மீது எந்த அதிகாரமும் இல்லை என்பதை அறியுங்கள். பொருள்களை கொண்டு ஒரு காலம் வாழ முடியாது. ஆனால் சூழ்நிலைகளில் உங்களுடைய பொருளாதாரம், அருளாதாரம், உங்களுடைய உணவாதாரம் எல்லாம் அமைந்திருக்கின்றது. உங்களுடைய நல்லறிவு, பிரகாசமான அந்த அறிவு இந்த சூழ்நிலையின் காரணமாக ஏற்படுகின்றது. அந்த அறிவுக்கு பணம் உங்களுடைய கால்களுக்கு கீழே வரும் என்பதை அறியுங்கள். அதுவரையில் நான் சம்பாதித்த இந்த பணத்தை கொண்டு நான் வாழ்ந்து கொண்டிருக்கின்றேனே என்ற பச்சாதாபத்தோடு எங்கள் இறைவனை என்னுடைய சூழ்நிலையை மாற்றி அமைப்பாயாக. நான் பணத்தை தேடிக்கொண்டு செல்லக்கூடிய சூழ்நிலையை விட்டு பணம் என்னுடைய கால்களுக்கு கீழே வர வேண்டும் என்ற அடிப்படையை கொண்டு வாடுங்கள். பயனுள்ளவற்றை நீங்கள் உங்களுக்கு மேற்கொள்ளுங்கள். பயன் இல்லாதவற்றை நீங்கள் அடைய விரும்ப வேண்டாம். தங்கத்தினால் என்ன பயன் இருக்கிறது? வெள்ளியினால் என்ன பயன் இருக்கிறது? வைரத்தினால் என்ன பயன் இருக்கின்றது? வைடுரங்களினால் என்ன பலன் இருக்கின்றது? மரகதங்களினால் என்ன பலன் இருக்கின்றது? கல்லையும் மண்ணையும் வணங்குவதை விட்டுவிட்டு உயிரோட்டமுள்ள சூழ்நிலைகளை வணங்குங்கள். வானங்களும் பூமியும் உங்களுக்கு சொந்தமாக இருக்கின்றது. அந்த வாழ்க்கையை விரும்புங்கள். கல்லையும் மண்ணையும் சேமித்து வைத்துக்கொண்டு இது எனக்கு ஆடம்பரம், இது எனக்கு சுகம் என்று எண்ணிக்கொண்டிருக்கின்றீர்களே, உயிரற்ற ஜடங்களை வைத்துக்கொண்டு, பிணங்களை வைத்துக்கொண்டு இது உங்களுக்கு சுகமளிக்கும் என்று எண்ணிக்கொண்டிருக்கக்கூடிய இந்த உலகத்தினுடைய மக்களையே நீங்கள் பின்பற்றுவீர்களா? இல்லை, உங்களுடைய இறை உணர்வை மட்டும் பின்பற்றுங்கள். அந்த இறை உணர்வை பின்பற்றும் போது அகிலங்களில் உங்களை வாழ வைப்பான். அந்த வாழ்க்கையை பின்பற்றுங்கள். இப்பொழுது இருக்க நோய்கள் நோய்கள் அல்ல, மாயை, நீங்கள் கற்பித்துக் கொண்ட மாயை. பேய்களோடு வாழ்ந்து கொண்டு கொண்ட இந்த மாயை சிக்கிக்கொண்டு எனக்கு நோய்கள் இருக்கிறது என்று கூறிக்கொண்டிருக்கிறீர்கள். நோய்கள் வேண்டாம் என்று என்று கூறிக்கொண்டிருக்கின்றான். இலக்கு, புனித பயணத்தை ஆரம்பியுங்கள். ஹஜ், மக்களோடு மக்களாக சேர்ந்து கொண்டு நானும் ஹஜ் பயணம் தொடர்கின்றேன், நானும் புனித பயணம் தருகின்றேன் என்று ஒவ்வொரு ஏரியாவுக்கும் செல்லாதீர்கள். உங்கள் கால்களும் உங்கள் கண் உங்களுடைய கண்களும் உங்களுடைய கால்களும் விதிப்பட்ட பின்னர் அந்த இடம் புனிதத்தலமா? அப்படியே மிதமிஞ்சி போய் ஒரு புனிதத்தலம் என்றால் உங்கள் வீடுகள் அங்கு இறைவன் உங்களுக்கு உணவு அளித்தான், உங்களுக்கு பாதுகாப்பு அளித்தான், உங்களுக்கு அமைதி அளித்தான், கண் குளிர்ச்சி அளித்தான், குடும்பத்தை அளித்தான், அனைத்தையும் அளித்தான். அந்த வீடுகளை உங்களுடைய பாக்கியமாக கொள்ளுங்கள். அது என் வீடு இல்லை, இறைவன் கொடுத்த அந்த பாக்கியத்திற்கு நீங்கள் நன்றி செலுத்துங்கள். இது இறையில்லம் என்று ஆக்குங்கள். அப்போ தான் ரோட்டுக்கு வந்து பிளாட்ஃபார்த்திலையும் முச்சந்திலையும் வச்சிருக்கக்கூடிய அந்த இடம் இறையில்லம் என்று இறைவனை கேவலப்படுத்திக் கொண்டிருக்க மாட்டீர்கள். உங்களையும் கேவலப்படுத்திக் கொண்டு உங்களுடைய உள்ளங்களில் தங்குங்கள். உங்களுடைய உள்ளங்களுக்குரிய உறைவிடங்களாக இருக்கக்கூடிய அந்த வீடுகளை உங்களுடைய இறையிடங்களாக மாற்றுங்கள். பயபக்தியோடு வாழ்ந்து வாருங்கள். அந்த இல்லம் இறையில்லமாக மாறும். எவ்விதம் நாம் ஒவ்வொரு மூச்சிலும் வடிகெடுக்கப்பட்டிருக்கின்றோம் மனிதர்களுடைய வழிமுறையை பின்பற்றியதன் காரணமாக என்பதை நீங்கள் அறிய வேண்டும். உங்களுக்கு இருக்கிற நோய்கள் நோய்கள் இல்லை, இப்பொழுது மாறும். இலக்கை நீங்கள் கவனியுங்கள், வடிகளை நீங்கள் கவனிக்காதீர்கள். இலக்கு வேண்டும் என்று விரும்புங்கள், பொறுமையை மேற்கொள்ளுங்கள். உங்களை இருக்கக்கூடிய தன்னம்பிக்கை தீர்ந்துவிடும். அத்தியாயம் 16:96, அவ்வளவு நம்பிக்கையும் போயிடும். பிறகு இறை உணர்வே அங்கு நிலைத்திருக்கும். அதன் பொருட்டு நீங்கள் வாழ்விக்கப்படுவீர்கள். அங்கிருந்து உங்களுக்கு கிடைக்கக்கூடிய சூழ்நிலைகள், அழகான உங்களுடைய சூழ்நிலைகள் உங்களுக்கு நன்மையை கொண்டு வரும். உங்களுடைய நோய்களை நீக்கும், உங்களுடைய பொருளாதாரத்தை சீரமைக்கும், உங்களுடைய அருளாதாரத்தை அது மேலோங்க செய்யும். இந்த வாழ்க்கை உங்களுக்காக அனுமதிக்கப்பட்டிருக்கின்றது. நம்பிக்கொண்ட மக்களாக இன்று முதலாக நாம் நம்முடைய ஹஜ் பயணத்தை மனதிலிருந்து உள்ளத்தின் பக்கம் திருப்புவோமாக. நம்முடைய வாழ்க்கை தொடரும், அழகான வாழ்க்கையின் பக்கம்.